காசு பணம் எதுக்கு? எல்லாரும் காசு வேணாம்னு சொல்லுவாங்க. இந்த அஜித் நிறைய பணம் எடுத்துக்க சொல்கிறாரேன்னு நினைக்காதீங்க. இந்த பணம் எடுத்துக்கிறது மக்களை போய் சாமான் வாங்குறதுக்கு அல்ல, மதீனாவில் போய் சாமான்கள் வாங்குவதற்கு அல்ல. யாருக்கு என்ன தேவை இருக்குதோ அவங்களுக்கு உதவி செய்கிறது. இந்த எண்ணத்தில் என்ன செய்யுங்க, நிறைய தாராளமாக செலவழிங்க. ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் என்று ஒரு பெரியார் இருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய பழக்கத்தை பாருங்கள். ஒவ்வொரு வருஷமும் நான் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. உடனே அவங்களுடைய தோழர்கள்லாம் நாங்களும் உங்களோட வர்றோம்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய பெருந்தன்மை பாருங்கள். அவங்களுடைய தோழர்கள் நாங்களும் உங்களோட ஹஜ்ஜுக்கு வர்றோம். அப்போ இப்னுல் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, சரி என்னோட ஹஜ்ஜுக்கு வாங்க, யார்கிட்ட எவ்வளோ காசு இருக்குதோ அந்த காசை ஒரு பையில் போட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தோழரும் என்ன செய்வாங்க, அவங்கவுங்களுக்கு எவ்வளோ முடியுமோ கொஞ்சம் பணத்தை போட்டு ஒரு சின்ன பையில் போட்டு இப்னுல் முபாரக் ரஹமத்துல்லாஹி அவங்கள்ட்ட வந்து எல்லாரும் கொடுத்துருவாங்க. இப்னுல் முபாரக் அந்த தோழர்கள் கொடுத்த அந்த காசை எல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. வாங்கி வச்சுட்டு அந்த பெரிய ஜமாத்தை கூட்டுட்டு பயணத்தில் வருவாங்க. பயணத்தில் பார்த்தா வழியெங்கும் அவர்களுக்கு பயங்கரமான சாப்பாடு, நல்ல ருசியான சாப்பாடு, நல்லா என்ன செய்வாங்க சாப்பாடு கொடுப்பாங்க. பிறகு என்ன செஞ்சிருவாங்க, மக்கா போய் ஹஜ்ஜுடைய அமல்களை எல்லாம் முடித்த பிறகு அடுத்து சொல்லுவாங்க, உங்களுடைய யாராருக்கு வீட்டுக்கு என்னென்ன வாங்கிட்டு போகணும்னு கேட்பாங்க. அன்பளிப்புகள் என்னென்ன வாங்கிட்டு போகணும், ஒவ்வொருத்தர் எனக்கு இது வேணும் இது வேணும்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. வாங்கி கொடுத்துட்டு திரும்பி மக்காலிருந்து ரிட்டர்ன் திரும்பி வருவாங்க. வருகிற போதும் பயணத்தில் நல்ல சாப்பாடு, நல்ல சாப்பாடு போட்டு சொந்த ஊருக்கு திரும்பின பிறகு இப்னு முபாரக் என்ன செய்வாங்கன்னா, இந்த ஆரம்பத்தில் யாரார் எவ்வளோ பணம் கொண்டு வந்து கொடுத்தாங்களோ அந்த பணத்தை எல்லாம் அவங்களுக்கு திரும்ப கொடுத்துருவாங்க. அந்த பணத்தை பூரா என்னங்க திரும்ப கொடுத்துருவாங்க. அப்போ இந்த வழி முழுக்க செய்த அந்த செலவு பூரா தன்புறத்தில் இருந்து தன்னுடைய தோழர்கள் எல்லாருக்கும் என்ன செய்வாங்க, செலவு செய்வாங்க. அதனால் என்னென்னு சொன்னால் தேவையில்லை, அதான் யாரும் எதிர்பார்க்கக்கூடாது. இன்னொன்னையும் புரிஞ்சுக்கணும், இந்த பயணத்தில் நாம் அல்லாட்ட மட்டும்தான் கேட்கணும், அல்லாட்ட தான் எதிர்பார்க்கணுமே தவிர மனுஷன் மனிதர்களிடம் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் ஒருவர் எல்லாருக்கும் நிறைய செய்யணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும் என்ற எண்ணத்தில் நிறைய பணத்தை என்னங்க எடுத்துக்கொண்டால் அது என்னங்க நல்ல ஒரு விஷயம் அது. ஆக அந்த வகையில் இந்த பயணத்தில் புறப்படக்கூடிய நாம யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, யாருக்கு என்ன சிரமங்கள் ஏற்பட்டாலும் சரி, அந்த சிரமங்களுக்கெல்லாம் நான் உதவி செய்வேன் என்கிற எண்ணத்தில் என்ன செய்யுங்க, பணத்தை எடுத்துங்க. ஒருத்தருக்கு என்னங்க எல்லாம் பாதுகாக்கணும், இந்த வியாதி யாருக்கும் வரக்கூடாது, ஒரு கஷ்டம் வந்துருச்சு அவருக்கு நான் உதவி செய்வேன், ஒருவருக்கு ஒரு தேவை ஏற்பட்டது நான் உதவி செய்வேன், இந்த எண்ணத்தில் நிறைய செல்வத்தை எடுத்துக்கொண்டு போங்க. அல்லாஹத்தெல்லாம் உங்களுடைய இந்த நல்ல நீயத்தின் மூலமாக எல்லா மக்களையும் என்னங்க பறக்கத்தாக ஆக்குவோம். அதனால் தனக்குங்கிற எண்ணம் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் செலவு செய்கிற அந்த எண்ணத்தோடு என்ன செய்யணும், நிறைய செல்வத்தை நாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் என்னங்க நமக்கு ஏற்படணும். அதே போல் இந்த பயணத்தில் முக்கியமாக ஒரு விஷயத்தை ஆரம்பத்தில் சொல்லியிருக்கணும், அதை வந்து என்னங்க தவற விட்டுட்டோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்னென்னு சொன்னால், இந்த பயணம் என்பது முழுக்க முழுக்க அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி செய்கிற பயணம். இதில் முகஸ்துதி வந்து விடக்கூடாது, இதில் பெருமை வந்து விடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டும் போது சொன்னார்கள், யா அல்லாஹ், இந்த ஹஜ்ஜை பிரபலத்திற்காக செய்யக்கூடிய ஹஜ்ஜாகவோ மற்றவர்களுக்கு காட்டுகிற எண்ணத்தில் செய்கிற ஹஜ்ஜாகவோ ஆக்கிவிடாதே. பிரபலத்திற்காக செய்கிற ஹஜ்ஜாகவோ பிறருக்கு காட்டுகிற எண்ணத்தில் செய்கிற ஹஜ்ஜாக ஆக்கிவிடாதே. இது உன்னுடைய பொருத்தத்திற்காக மட்டும் செய்கிற ஹஜ்ஜாக ஆக்கு. ஏன்னா இன்னைக்கு ஹஜ்ஜில் வந்து பிரபலம் ரொம்ப அதிகமாகி போச்சு. ஹஜ்ஜில் முகஸ்துதியும் அடுத்தவர்களுக்கு காட்ட வேண்டும் என்கிற எண்ணம் மற்ற வணக்கத்தை விட என்னங்க ஹஜ்ஜில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் சில போனால் பல ஊர்களில் இப்படிப்பட்ட சில முசீபத்துகள் கூட வந்துருச்சு. ஹஜ்ஜுக்கு போகிறவங்கள வாழ்த்தி வால் போஸ்ட் விட்டுறது, ஹஜ்ஜிலிருந்து அவங்கள வரும்போது வரவேற்கிறோம் என்று வால் போஸ்ட் விட்டுறது, இதெல்லாம் வந்து சரியான காரியம் அல்ல. இது அல்லாஹை பயந்து பயந்து செய்யக்கூடிய அமல், இது அல்லாஹை அஞ்சு அஞ்சு செய்யக்கூடிய அமல் இது. அதனால் இங்கே போய் நாம் வந்து என்ன செய்யக்கூடாது, வால் போஸ்ட் விட்டுறது, இது மாதிரியான எந்த முகஸ்துதியும் இந்த பயணத்தில் என்னங்க நமக்கு வரக்கூடாது. ஏன்னா நம்ம ஹஜ்ஜுக்கு போகிறோம்னு சொல்லிட்டாலே நமக்கு வந்து ஒரு மரியாதை வர ஆரம்பிச்சிடும் சமூகத்தில். இப்போ நம்மளை ஹாஜி ஹாஜின்னு சொல்லி நமக்கு உள்ளத்தில் ஒரு வகையான பெருமிதத்தை கொண்டு வந்துடுறாங்க. அதனால் நாம் அல்லாட்ட சொல்லணும், எல்லாம் இந்த மக்கள் என்னை மதிக்கிறாங்க, என்னை ஹாஜின்னு சொல்கிறாங்க, ஆனால் என்னுடைய அந்தரங்கம் எனக்கு தெரியும், என்னுடைய பாவங்கள் எனக்கு தெரியும், ஆனால் இந்த மக்கள் என்னை இப்படி நினைக்கிறாங்கன்னு சொல்லி அல்லாட்ட நாம் இஸ்திக்ஃபார் செய்யணுமே தவிர நம்முடைய உள்ளத்தில் வந்து கடுகளவும் கூட ஒரு பெருமை வரக்கூடாது. ஹாஜிங்கிற அந்த பெயருக்காக நாம் இந்த வணக்கத்தினங்க அறவே செய்யக்கூடாது. இதில் நாம் என்னங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, இது பயண ஒழுக்கங்கள் என்னங்க நம்முடைய கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், கொஞ்சம் கவனமாக கேளுங்க பேசாது. பயணத்தினுடைய இந்த ஒழுக்கங்கள் சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய கவனத்தில் எடுத்துக்கொண்டு அடுத்ததாக நாம் செய்யக்கூடிய இந்த ஹஜ் இருக்கிறதே, நாம் செய்யக்கூடிய இந்த ஹஜ்ஜு தமத்து ஹஜ்ஜுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஹஜ்ஜை வந்து மூன்று முறைகளில் செய்யலாம். அதை வந்து நாம் தெளிவாக ஒவ்வொரு முறையும் நம்ம விளக்கக்கூடிய என்னங்க அவகாசமும் இல்லை. அது எல்லா விஷயங்களையும் சொன்னால் புரிகிறதும் கஷ்டம். அதனால் நாம் எந்த ஹஜ்ஜு செய்ய போகிறோம், நாம் எப்படி நியத்து செய்யணும், அந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் எனக்கு தெளிவாக நாம் புரிந்து கொள்ளணும். ஒரு வணக்கத்தை செய்கிறதா இருந்தால் அதை புரிந்து செய்கிறது, தெரிந்து செய்கிறது, இல்மோடு செய்கிறது. ஏன்னா ஒரு வணக்க இல்மோடு செஞ்சால் தான் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான், அல்லாஹ் அதை கபூல் செய்கிறான். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக என்னங்க கேளுங்க. நம்ம ஹஜ்ஜு வந்து மூன்று முறைகள் என்னங்க நிறைவேற்றலாம். ஹஜ்ஜை இஃப்ராதுன்னு ஒரு முறை இருக்குது, ஹஜ்ஜை கிரான்னு சொல்லி என்னங்க ஒரு முறை இருக்குது. நாம் அந்த முறைகளை செய்ய தெரிய வேண்டிய தேவையில்லை. இன்றைக்கு பொதுவாக நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜுக்கு பேர் என்னங்க தமத்துவ ஹஜ் என்று சொல்லுவோம். நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜுக்கு பேர் என்னங்க தமத்துவம். தமத்துவ ஹஜ்ஜுன்னு சொன்னால் முதல்ல நாம் உம்ரா தான் செய்ய போகிறோம். இப்போ நாம் எல்லார்ட்டையும் பயணம் சொல்லும்போது ஹஜ்ஜுக்கு போகிறேன்னு சொல்கிறோம், ஆனால் நாம் முதல்ல செய்ய போகிற வணக்கம் என்னங்க உம்ரா. உம்ரா தான் நம்ம செய்கிறோம். உம்ராவை முடிச்சுட்டு நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால் மக்காவில் தங்கியிருப்போம், இடைப்பட்ட காலத்தில் மதீனாவுக்கு போயிட்டு வருவோம். பிறகு துல்ஹஜ்ஜு ஆறுக்கு பிறகு நாம் ஹஜ்ஜுக்கு ஹராம் கட்டுறோம். துல்ஹஜ்ஜு ஆறுக்கு பிறகு தான் நம்ம ஹஜ்ஜுக்கு ஹராம் கட்ட போகிறோம். நாம் இந்த ஆரம்பத்தில் இந்த பயணத்தை துவங்கும் போது நாம் செய்யக்கூடிய முதல் வணக்கம் உம்ரா தான் செய்ய போகிறோம். இப்போ முதல்ல உம்ராவை முடிச்சுட்டு அப்புறம் மக்கால தங்கி அப்புறம் திரும்ப துல்ஹஜ்ஜில் ஹஜ்ஜுக்கு ஹராம் கட்டுறோம் இல்லையா, இதற்கு பேர் தான் தமத்துவ ஹஜ். இப்போ அந்த வகையில் நாம் இந்த ஹஜ்ஜுக்காக இந்த தமத்துவ ஹஜ்ஜு முறையில் முதலாவதாக நாம் செய்ய போகிற வணக்கம் என்னங்க உம்ரா தான் செய்ய போகிறோம். அதனால் இந்த உம்ரா செய்வதற்கு முன்னால் நாம் எஹ்ராமுடைய சட்டங்கள் என்னங்க தெரிந்து கொள்ளணும். எஹ்ராமுடைய சட்டங்கள் பாருங்கள், ஹஜ்ஜு உம்ராவுக்காக எஹ்ராம் கட்டுவதற்கிறது அது மிகவும் புனிதமான ஒரு நிலை. மனிதன் பிறந்தது முதல் இறக்கிற வரை அவனுடைய வாழ்க்கையில் அவன் சந்திக்கிற தருணங்களிலெல்லாம் மிகவும் பாக்கியமான ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது என்று சொன்னால் அது எஹ்ராம் கட்டுகிற நேரம், எஹ்ராம் கட்டுகிற அந்த நிலை. அதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் மிக மிக என்னங்க ஒரு உன்னதமான ஒரு சந்தர்ப்பம், அது எஹ்ராமுடைய சந்தர்ப்பம். இன்றைக்கி நாம் எஹ்ராம் கட்டுறது, எஹ்ராமுடைய அந்த நிலையினுடைய மகத்துவம் இருக்கிறதே அதை நாம் புரியாமல் இருக்கிறோம். ஒரு மனிதன் எஹ்ராம் கட்டும் போது அவனுடைய உணர்வுகள் எப்படி இருக்க வேண்டும், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்கிற தல்பியா சொல்கிற போது அவனுடைய உணர்வுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று மார்க்க அறிஞர்கள் உலமாக்குடைய சரித்திரத்தில் நாம் படித்து பார்த்தோம்னு சொன்னால் நாம் இன்றைக்கி அந்த நிலையை விட்டு எவ்வளவு தூரமாக இருக்கிறோம். அதனால் நம்முடைய ஹராம் நம்முடைய தல்வியா முதன் முதலாக நாம் செய்ய போதுனுங்க உம்ரா தான் செய்கிறோம். இப்போ உம்ராவுக்காக எஹ்ராம் கட்டுவது நாம் வந்து விமானத்தில் ஏறிய பிறகு தான் நியத்தினங்க செய்யணும். விமானத்தில் ஏறிய பிறகு இந்த எஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸு எஹ்ராமுடைய உடையை முதல்லையே நாம் அணிந்து கொள்ளலாம். ஆனால் நம்ம நியத்து செய்கிறது எப்போ செய்யணும்னு சொன்னால் விமானத்தில் ஏறி விமானம் புறப்பட்ட பிறகு தான் நியத்து செய்வது. அதான் இன்றைய சூழ்நிலைக்குனங்க ரொம்பவும் சிறந்ததாக இருக்குது. இப்போ அந்த வகையில் முதல்ல என்னன்னு சொன்னால் நாம் வந்து உம்ராவுக்காக என்னங்க நியத்து செய்கிறது, விமானம் புறப்பட்ட பிறகு நியத்து செய்கிறது. உம்ராவுடைய நியத்து லேசாக செய்கிறதா இருந்தால் அல்லாஹும்ம இன்னி உரியதுல் உம்ரத்தை ஃபயஸ்ஸிர் ஹாலி வ தக்கப்பல் ஹா மின்னி, இது எல்லா புக்கிலும் எழுதியிருப்பாங்க. இது சாதாரணமாக லேசாக சொல்வதற்காக உள்ள ஒரு நியத்து இது. ஆனால் சஹாபா தாபியன்கள் அதே போல் இமாம்கள் உம்ராவுடைய நியத்தை எப்படி செஞ்சாங்கன்னு சொன்னால் அல்லாஹும்ம இன்னி அஹ்ரம் துபில் உம்ரா, அல்லாஹும்ம இன்னி அஹ்ரம் துபில் உம்ரா, நான் உம்ராவை கொண்டு எஹ்ராம் தெரித்திருக்கிறேன், உம்ராவை கொண்டு நான் எஹ்ராம் தெரித்திருக்கிறேன், அதை எனக்கு லேசாக்குவாயாக, அதை எனக்கு கபூல் செய்வாயாக என்றனங்க எஹ்ராம் தெரிப்பான். இப்போ உம்ராவை செய் நான் நாடி எனங்க நியத்து செய்திருக்கிறேன் சொல்லிட்டு உடனே தல்பியாக சொல்லணும். இப்போ நான் உம்ரா செய்ய நாடி இருக்கிறேன் என்று சொன்ன உடனேயே அடுத்து ஒரு தடவை தல்பியாக சொல்வது கட்டாயமாக சொல்லணும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வ நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த உம்ராவை நியத்து பண்ணி அடுத்து ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் தல்பியாக என்னங்க சொல்லணும். மூணு தடவை சொல்வது என்னங்க சுன்னத். இப்போ எப்போ உம்ராவை நாடுகிறேன் என்று நீங்கள் சொல்லி தல்பியாக சொல்லிட்டீங்களோ அந்த நிமிடம் முதல் உங்களுக்கு எஹ்ராமுடைய கட்டுப்பாடுகள், எஹ்ராமுடைய விதிமுறைகள் எல்லாமே என்னங்க வந்துடுது. அந்த நிமிஷத்துலேருந்து எஹ்ராமில் தடுக்கப்பட்ட விஷயங்கள், எஹ்ராமில் விளக்கப்பட்ட விஷயங்கள், அவற்றை பேணி நடப்பது உங்களுக்கு கடமையாயிடுது. இப்போ எல்லாம் நான் உம்ராவை நாடி இருக்கிறேன், அதை எனக்கு லேசாக்குவாயாக, அதை கபூல் செய்வாயாகன்னு சொல்லி எப்போ நீங்கள் தல்பியாக சொல்லிடுறீங்களோ அந்த நிமிஷம் முதல் எஹ்ராமுடைய அந்த சட்டங்கள் என்னங்க வந்து விடுகிறது. இப்போ பாருங்கள், எஹ்ராம் கட்டுகிற அந்த நிலை இருக்கிறது அது வந்து சாதாரணமான நிலை அல்ல. நாம் இன்றைக்கி தல்பியாக சாதாரணமாக சொல்கிறோம் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் தல்பியாக சொல்ல முடியாது, அவங்க லப்பைக்குன்னு சொன்னாலே மயங்கி விழுந்துருவான். லப்பைக் அப்படின்னு சொன்னாலே என்னங்க மூர்ச்சியாக விழுந்துருவாங்க. ஏன்னா லப்பைக்குங்கிற வார்த்தை இருக்குது, அது சாதாரண வார்த்தை அல்ல. அந்த வார்த்தைக்கு நாம் தமிழிலே ஒரே வரியிலே அர்த்தமே செய்ய முடியாது, ஒரே வரியிலே அதனுடைய பொருளை நாம் விளக்க முடியாது. அவ்வளவு பொருள் ஒரு சார்ந்த வார்த்தை தான் லப்பைக்குங்கிற வார்த்தை. ஹஜரத் அலி இப்னுல் ஹுசைன், ஹஜரத் அலி ரதியல்லாஹு அவர்களுடைய பேரர்களில் ஒருவர் அலி இப்னுல் ஹுசைன். அவங்க ஹஜ்ஜுக்கு வந்தாங்க, எஹ்ராம் கட்டிட்டாங்க, எல்லா மக்களும் தல்பியா சொல்றாங்க, ஆனா அவங்க தல்பியா சொல்ல மாட்டிருக்கிறாங்க. எல்லாரும் சொல்றாங்க நீங்க தல்பியா சொல்லுங்க, நீங்க தல்பியா சொல்லுங்கன்னு சொல்றாங்க, அவங்க தல்பியா சொல்ல மாட்டிருக்கிறாங்க. இப்ப சொன்னாங்க எனக்கு பயமாக இருக்குது, எங்க நான் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்குன்னு தல்பியா சொல்ல, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து லா லப்பை, உன்னுடைய லப்பை ஏற்கப்படவில்லை என்று சொல்லப்படுமோ என்று நான் பயப்படுகிறேன். ஏன்னா ஹதீஸில் வருகிறது சில பேர் லப்பைக் என்று சொல்வார்கள், அல்லாஹ் மலக்குகளை வைத்து சொல்ல வைப்பான், இந்த அடியானுடைய லப்பை ஏற்கப்படவில்லை, உன்னுடைய வருகை நல்வரவல்ல என்று மலக்குகள் சொல்வதாக ஹதீஸில் வருகிறது. அலி இப்னுல் ஹுசைன் அவங்க சொன்னாங்க, நான் லப்பைக் சொல்ல பயப்படுகிறேன், நான் எந்த தைரியத்திலே சொல்ல முடியும், நான் லப்பைக் என்று சொன்னால் அதற்கு பதிலாக லா லப்பைக் என்று சொல்லப்பட்டு விடுமோ என்று அஞ்சு பயப்படுறேன்னு சொல்லுவாங்க. கடைசியில் நிர்பந்தமா, ஏன்னா ஒரு தடவை தல்பியா சொல்லி ஆகணும், லப்பைக் அல்லாஹும்ம சொன்ன உடனே மயங்கி விழுந்துடுறாங்க. திருப்பி என்ன செய்றாங்க, தண்ணி ஊற்றி எழுப்புறாங்க, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்னு சொல்றாங்க, மயங்கி விழுந்துடுறாங்க. இப்படி ஹஜ்ஜை முடிக்கிற வரையிலும் லப்பைக்குன்னு சொன்னாலே மயக்கம் வந்துடும். ஆக இந்த தல்பியாங்கிறது அவ்வளவு புனிதமானது, அதை சொல்லுகிற போது நம்முடைய முன்னோர்கள் அப்படியே உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விடும். லப்பைக் என்று சொன்ன உடனேயே அவர்களுடைய உடல் நிறம் மாறி போய்விடும். அந்த அளவுக்கு என்னங்க உள்ளச்சத்தோடு நடுக்கத்தோடு பயத்தோடு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை தான் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்கிற அந்த வார்த்தை. எனவே அதனுடைய பொருளை விளங்கி அதனுடைய அகமியத்தை விளங்கி இந்த தல்பியாவை சொல்கிற போது அல்லாஹ் என்னுடைய தல்பியா மறுக்கப்படக்கூடாது, என்னுடைய தல்பியா நிராகரிக்கப்படக்கூடாது, எந்த தல்பியாவை மலக்குகள் தள்ளி விடுகிறார்களோ ஒதுக்கி விடுகிறார்களோ அந்த தல்பியாவாக ஆகிவிடக்கூடாது என்கிற அந்த கவலையோடு இந்த தல்பியாவை என்னங்க நாம் உச்சரிக்க வேண்டும். தல்பியா சொல்கிற போது இந்த பயம் என்னங்க நம்முடைய உள்ளத்தில் என்னங்க வரணும். தல்பியா சொல்கிற போது ஒரு அடியான் எந்த நியத்து எந்த எண்ணம் இருக்க வேண்டும் அவனுக்கு. இமாம் ஷிபிலி என்று ஒரு பெரியார் இருந்தான், அவங்க அவங்களுடைய சீடர்களில் ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாங்க. அவங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பிறகு தன்னுடைய ஷேகை சந்திக்க வர்றாங்க, இமாம் ஷிபிலியை சந்திக்க வர்றாங்க. இமாம் ஷிபிலி ரஹமத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மாணவர்கிட்ட கேட்டாங்க, எங்கே போயிட்டு வர்றீங்கன்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றேன்னு சொல்லி. அப்போ அவங்க ஒவ்வொரு கேள்வியாக கேட்க ஆரம்பித்தாங்க, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் முதல்ல தல்பியா சொல்லும்போது லப்பைக் என்று சொல்கிற போது அல்லாஹ் எனக்கு முன்னால் இருக்கிறான் என்கிற உணர்வு உங்களுக்கு வந்துச்சான்னு கேட்டாங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இதோ நான் வந்துவிட்டேன், இதோ வந்துவிட்டேன் என்று தல்பியா சொன்னீர்களே, அப்படி சொல்லுகிற போது அல்லாஹ் எனக்கு முன்னால் இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு முன்னால் இருக்கிறான் என்கிற உணர்வு உங்களுக்கு வந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் தல்பியா சொல்லும்போது அல்லாஹ் எனக்கு முன்னால் இருக்கிறான், நான் அவனை பார்த்து கொண்டு சொல்கிறேன், இதோ வந்து விட்டேன், இதோ வந்து விட்டேன், இந்த உணர்வு வந்துச்சான்னு கேட்டான். ஏன்னா அவங்களுடைய தொழுகை அப்படி தான் இருந்துச்சு, அவங்களுடைய நோன்பு அப்படி தான் இருந்தது. ஒரு பெரியார் சொன்னாங்க, நான் சஜிதா செய்கிற போது அல்லாஹ்வுடைய பாதம் எனக்கு முன்னால் இருப்பது போலவும் அல்லாஹ்வுடைய பாதத்தை நான் முத்தமிடுவது போல உணர்கிறேன்னு சொன்னாங்க. சஜிதா செய்யும் போது என்னங்க அல்லாஹ்வுடைய பாதம் எனக்கு முன்னால் இருக்கிறது, நான் அல்லாஹ்வுடைய பாதத்தை முத்தமிடுகிறேன் என்கிற உணர்வு ஏற்படுவதாக சொன்னாங்க. இப்போ இமாம் ஷிபிலி ரஹமத்துல்லாஹி தன் மாணவர்கிட்ட கேட்டாங்க, லப்பைக்குன்னு தல்பியா சொன்னீங்களே, அப்படி சொல்லும்போது அல்லாஹ் எனக்கு முன்னால் இருக்கிறாங்கிற உணர்வு ஏற்பட்டுச்சான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இல்லை அப்படிலாம் வரலையே, அதனால் இப்போ நாம் என்னங்க ஞாபகம் வச்சுக்கணும், தல்பியா சொல்கிற போது அல்லாஹ் எனக்கு முன்னால் இருக்கிறான் இந்த உணர்வு கொண்டு வரணும். சரி, அடுத்து அவங்க கேட்டாங்க, ஷிபிலி தன்னுடைய மாணவர்கிட்ட கேட்டாங்க, சரி தல்பியா சொல்லும்போது தான் இந்த நிலை ஏற்படலை, எப்போ அல்லாஹுடைய பைத்தை பார்த்தீங்களோ, காபாவை பார்த்தீங்களோ, அந்த காபாவை பார்த்து தவாஃப் செய்கிற போது அங்கேயாவது அல்லாவை பார்ப்பதை போன்று உணர்ந்தீர்களான்னு கேட்டாங்க. காபாவை தவாஃப் செய்கிற போது நான் அல்லாவை காண்கிறேன், நான் அல்லாவை பார்க்கிறேன் என்கிற அந்த உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டுச்சான்னு கேட்டாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை அப்படி ஒரு உணர்வு எனக்கு ஏற்படலையே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மூன்றாவதாக கேட்டாங்க, சரி அரஃபா மைதானத்தில் போய் தங்கியிருந்தீங்களே, அரஃபா மைதானத்தை விட்டு புறப்படுகிற போது உங்களுடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்கிற அறிவிப்பு உங்களுக்கு வந்துச்சான்னு கேட்டாங்க. பாருங்க, அந்த காலத்தில் நல்லோர்களுக்கு அந்த அறிவிப்பு வருமாம், நாம் அத்தகைய நிலையை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம், இந்த காலத்திலே அந்த மாதிரி அடியார்கள் இருக்கலாம். இப்போ கேட்டாங்க, அரஃபாவிலிருந்து நீங்கள் புறப்படுகிற போது உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, உங்களுடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்கிற அறிவிப்பு உங்களுக்கு கிடைச்சிதான்னு கேட்டாங்களாம். அவங்க சொன்னாங்க இல்லை அப்படிலாம் இல்லை. உடனே இமாம் சிபிலி சொன்னாங்களாம், அப்படின்னா நீங்கள் ஒழுங்காக ஹஜ்ஜு செய்யலை. அடுத்த வருடம் என்னுடைய இந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில் சொல்லுமாறு அடுத்த வருஷம் ஹஜ்ஜு செய்யுங்கன்னு சொன்னாங்க. அடுத்த வருஷம் நான் இதே கேள்விகளை கேட்பேன், அப்போ ஒழுங்காக பதில் சொல்கிற மாதிரி ஹஜ்ஜு செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆஹா, சொல்ல வந்த விஷயம் தல்பியா சொல்லுகிற போது, உன்னுடைய முன்னோர்கள் அல்லாவை காண்பது போன்று, அல்லாஹ் எனக்கு முன்னால் இருக்கிறான் என்கிற அந்த உணர்வில் என்னங்க சொன்னாங்க, அந்த வகையில் ஹஜ்ஜுக்காக எஹராம் கட்டுகிற நாம் அல்லாஹ்வுடைய அந்த உணர்வில், அல்லாஹுடைய பயத்தில் என்னங்க நாம் சொல்ல வேண்டும், அந்த உணர்வோடு என்னங்க இருக்கணும். நம்ம அடிக்கடி பெரியார்கள் உங்களுக்கு சொல்ல என்னங்க உலமாக்கள் மூலமாக கேள்விப்படுறோம், எஹராமுடைய அந்த நிலை இருக்கிறதே புனிதமான நிலை. எஹராமுடைய நிலையில் ஒரு மனிதனுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கிறதோ, ஒரு மனிதனுடைய உணர்வுகள் எப்படி இருக்கிறதோ அதான் மௌத்து வரைக்கும் இருக்கும். எஹராமில் எப்படி இருக்கிறாரோ அதுதான் மௌத்து வரைக்கும் அதே நிலை தான் இருக்கும். அதனால் எஹராம் தரித்ததிலிருந்து நாம் உம்ராவை முடிக்கிற வரைக்கும் எண்ணங்களை தூய்மையாக்குங்க, வார்த்தையை கட்டுப்படுத்துங்க. யார் எஹராம் கட்டின பிறகு தன்னுடைய நாவை பேணி கொள்ளுகிறாரோ அவருடைய உம்ரா கபூல் ஆகிடும். எஹராம் கட்டின பிறகு நாவை என்னங்க பேணி கொள்ளுங்க. இப்போ எஹராம் கட்டின பிறகு யார் நாவை பேணி கொள்ளுகிறாரோ அவர் என்னங்க தன்னுடைய ஹஜ்ஜு உம்ரா கபூல் ஆகிடுச்சு அவருக்கு. அதனால் எஹராம் கட்டின பிறகு நாம் அதிகமாக என்னங்க தல்பியா சொல்லணும். தல்பியா அன்றைக்கி ஆண்கள் சொல்லுவதே கிடையாது, ஆண்கள் உரத்த குரலில் சொல்லணும், பெண்கள் மனதுக்குள் என்னங்க மெதுவாக சொல்லணும். அப்போ எப்போ நம்ம எஹராம் கட்டுகிறோமோ அதிலிருந்து காபத்துல்லாவை பார்க்குற வரைக்கும் தல்பியா. பாருங்கள், மற்ற நேரத்தில் தல்பியா சொல்ல முடியாது. இந்த லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்குங்கிறது ஹஜ்ஜில் சொல்ல முடியும், உம்ரால சொல்ல முடியும், தொழுகைக்கு போய் என்னங்க லப்பைக்கு சொல்ல முடியாது, நோம்புக்கு லப்பைக்க சொல்ல முடியாது. அப்போ இந்த தல்பியாங்கிறது இந்த வணக்கத்திற்கு மட்டும் உள்ளது. எப்போ உம்ராவுக்கு எஹராம் கட்டினோமோ அதிலிருந்து காபத்துல்லாவை பார்க்குற வரைக்கும் தல்பியா சொல்லிக்கொண்டே இருப்பது என்னங்க ஒவ்வொரு கட்டத்திலும் தல்பியா சொல்லணும். தூங்கி எழுந்தா தல்பியா சொல்லணும். ஒரு ஹாஜி இன்னொரு ஹாஜியை பார்த்தா தல்பியா என்னங்க சொல்லணும். ஒரு நிலை மாறும்போது தல்பியா சொல்லணும். தொழுது முடிச்சா தல்பியா சொல்லணும். ஒவ்வொரு கட்டத்திலும் தல்பியாவை அதிகப்படுத்தி கொண்டே இருப்பது. இது எஹராம் தரித்ததிலிருந்து நாம் உம்ராவுக்காக எப்போ முதல்ல காபாவை பார்ப்போமோ அது வரைக்கும் என்னங்க தல்பியாவை அதிகப்படுத்துவது. இது என்னங்க எஹராம் கட்டின பிறகு நாம் செய்ய வேண்டியது. அதே போல் ஒரு மனிதன் எஹராம் கட்டின பிறகு அவருக்கு சில விஷயங்கள் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்குது. அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வருஷமும் தெளிவாக விரிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப தெளிவாக வந்து நீங்கள் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. எஹராம் கட்டிட்டாருன்னு சொன்னால் ஆண்களுக்கு கட்டுப்பாடுகள் அதிகம். ஆண்கள் வந்து தலையை மூடக்கூடாது, முகத்தை மறைக்கக்கூடாது, தைக்கப்பட்ட ஆடைகளை என்னங்க உடுத்தக்கூடாது. சில விஷயங்கள் ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் பொதுவான விஷயங்கள். நறுமணம் பூசுவது ஆண்களுக்கும் கூடாது, பெண்களுக்கும் கூடாது. எஹராம் கட்டிட்டால் நறுமணம் பூசக்கூடாது. அதனால் எஹராம் கட்டின பிறகு யாராவது என்னங்க தெரியாமல் ஹஜ்ஜுக்கு போகிறாருன்னு சொல்லி வந்து மாலையை போட்டக்கூடாது. எஹராம் கட்டின பிறகு அங்கே நறுமணங்கள் ஆணுக்கும் கூடாது, நறுமணங்கள் பெண்களுக்கும் கூடாது. எஹராம் கட்டின பிறகு உடம்பில் உள்ள முடி, உடம்பில் உள்ள நகங்கள் இதை களைவது ஆணுக்கும் கூடாது, பெண்ணுக்கும் கூடாது. இப்போ சில சட்டங்கள் இருவருக்குமே பொதுவான சட்டங்கள். அதில் குறிப்பாக உம்ராவுக்கு போகும்போது விமானத்தில் போவோம், நாம் உம்ராவுடைய நியத் பண்ணிடுறோம். உம்ரா நியத் பண்ண பிறகு நம்ம எஹராமில் இருக்கிறோம். எஹராமில் இருக்கும்போது கணவன் மனைவியாக வரக்கூடியவர்கள் யார் தம்பதியராக வர்றாங்களோ அவங்க வந்து என்னங்க ஜோடியாக இருப்பதை தவிர்ப்பது நல்லது. ஜோடியாக இருக்கிறது என்னங்க தவிர்க்கிறது நல்லது. எஹராமுடைய நிலையில் பெண்களை பெண்களோடு வைத்துக்கொள்ளணும், ஆண்கள் ஆண்களோடு இருக்கணும். ஏன்னு சொன்னால் எஹராமுடைய நிலையில் பெண்களிடத்தில் ஆசையாக பேசுவதும் ஹராம். உடலுறவு மட்டும் ஹராம் இல்லை, எஹராமுடைய நிலையில் பெண்களிடம் ஆசையாக பேசுவதும் ஹராம். ஆசையாக பேசுறது ஹராம். நம்மை அறியாமல் பெண்கள் பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னால், மனைவி பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னால், இவர் வந்து தன்னை அறியாமல் கூட மனைவி மேலே சாஞ்சிடலாம், அல்லது மனைவி அவங்க மேலே சாஞ்சிடலாம். எஹராமுடைய நிலையில் இவை கடுமையாக தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். அதனால் நம்ம முதல்ல போகும்போது உம்ராவுடைய நியத்தில் விமானத்தில் போகிறதுனால யார் தம்பதியராக ஜோடியாக வர்றாங்களோ எஹராமுடைய நிலையில் அவங்கள பெண்களோடு உட்கார வச்சுருங்க. ஆண்கள் ஆண்கள் மொத்தமாக இருக்கணும், பெண்கள் பெண்கள் இனங்க மொத்தமாக இருக்கணும். அந்த இடத்துலையும் நாம் ஜோடியாக தான் வருவோம், வேறு இடங்களில் ஜோடியாக போங்க அதில் தவறு இல்லை. ஆனால் எஹராமுடைய நிலையில் சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. இந்த கட்டுப்பாடுகளை பேண வேண்டும் என்பதனால் அங்கே என்னங்க விமானத்தில் கூட பெண்களை தனியாக ஆண்கள் இனங்க நாம் தனியாக வைத்து விட வேண்டும். இப்போ எஹராமில் இந்த உச்சக்கட்டமான பேணுதல். அடுத்த என்னங்க விமானத்தில் நாம் செல்லும்போது நிறைய விஷயங்கள் என்னங்க நாம் பேண வேண்டி இருக்கிறது. ஏன்னா முதல்ல இன்றைக்கு நமக்கு சோதனை வந்து விமானத்திலே ஆரம்பிச்சிருது. விமானத்தில் பணிப்பெண்கள் இருப்பாங்க, அது எந்த நாட்டு விமானமாக இருந்தாலும் சரி பணிப்பெண்கள் என்னங்க இருப்பாங்க. இப்போ நமக்கு தெரியும் அந்த பணிப்பெண்கள் எப்படி தங்களை அலங்கரித்திருப்பாங்க, அவங்களுடைய உடைகள் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். நம்முடைய பார்வையை நாம் அங்கிருந்தே பேண ஆரம்பிக்கணும். நம்முடைய பார்வையை அங்கிருந்தே பேண ஆரம்பிக்கணும். எஹராமுடைய நிலையில ஒரு அந்நிய பெண்ணை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மௌத்து வரைக்கும் அவர் அந்நிய பெண்ணை பார்த்து கொண்டேதான் இருப்பார். நல்லா பாதுகாக்கணும். இந்த நிலை தான் மௌத்து வரைக்கும் நீடிக்கும். இப்ப நாம விமானத்துல ஏறும் போது முதல் சோதனை அந்த விமான பணிப்பெண்கள் மூலமாக வருகிறது. அவங்கள பார்க்காதீங்க. சில பேர் அவங்கள்ட்ட சிரிச்சு பேசக்கூட செய்கிறாங்க. நம்ம அதை கெட்ட எண்ணத்தில் பார்க்கல, ஆனால் தயவு செய்து அதை தவிர்த்து கொள்ளுங்க. அவங்க தப்பான எண்ணத்தில் பேசுகிறாங்க நம்ம சொல்ல வரல. அந்த பணிப்பெண்கள்ட்ட சில பேர் சிரிச்சு பேசுகிறாங்க, ஆனால் இருக்கிற நிலை எஹராமுடைய நிலை, எஹராமுடைய நிலை. அந்த நிலையில் போய் அவங்கள்ட்ட என்னங்க பேசுறது? அவங்க இருக்கக்கூடிய ஆடைகளும் நமக்கு தெரியும். அதனால் அந்த பணிப்பெண்கள் வருகிற போது உங்களுடைய பார்வையை பேணிக்கொள்ளுங்க, உங்களுடைய பார்வையை கட்டுப்படுத்தி கொள்ளுங்க. அதனால் இது ரொம்ப என்னங்க கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விஷயம். அதே போல தான் விமானத்தில் தரக்கூடிய அசைவ உணவுகளை சாப்பிட வேண்டாம். விமானத்தில் தரக்கூடிய என்னங்க அது மட்டனாக இருந்தாலும் சரி சிக்கனாக இருந்தாலும் அதை சாப்பிடாதீங்க. காரணம் என்னன்னு சொன்னால் அவைகள் சரியத்துடைய முறைப்படி அறுக்கப்பட்டவைகள் அல்ல, மார்க்க முறைப்படி அவைகள் அறுக்கப்பட்டவைகள் அல்ல. எனவே அந்த இறைச்சியை தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. நாம் வந்து பறக்கத்தான் இறைச்சி சாப்பிடக்கூடிய மக்கள் தான். இப்போ நீங்கள் ஊரில் இருக்கும்போது எனக்கு நிறைய சாப்பிட்டுட்டு தான் போகிறோம். அதனால் விமானத்தில் வந்து கண்டிப்பாக அதை என்னங்க தவிர்த்துருங்க. ஏன்னா நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம், சில பேர் அங்கேயும் அதை கேட்டு வாங்குறாங்க, நான்வெஜ் இருக்கான்னு சொல்லி கேட்டு அதை என்ன செய்கிறாங்க சாப்பிட்றாங்க. அதனால் அது மார்க்கத்தினுடைய முறைப்படி அறுக்கப்பட்டவைகள் கிடையாது. அதனால் அந்த இறைச்சி அங்கே தரப்படக்கூடிய அந்த விஷயங்களை கண்டிப்பாக என்னங்க விமானத்தில் தவிர்க்கணும். இல்லைனா நம்முடைய உம்ராவே நாசமாக போயிடும், நம்முடைய உம்ரா என்னங்க பாழாமல் போயிடும். கொஞ்சம் நம்முடைய ஆசையை நம்முடைய நாம கட்டுப்படுத்த தவறியதுனால இவ்வளோ லட்சங்கள் செலவழித்து நாம் செய்யக்கூடிய அந்த பயணம் அந்த இடத்துல என்னங்க வீணாக ஆகி போயிடுது. அடுத்ததாக நாம் விமானத்தில் இருக்கும்போது பொதுவாக என்னங்க வந்து அதிகமாக வந்து என்னங்க திக்ர் இஸ்திஃபார் தல்பியா, இந்த மூன்றையும் அதிகமாக செய்யணும். ஆனால் நம்ம என்ன பொதுவாக நடைமுறையில் அனுபவத்தில் என்ன பார்க்குறோன்னு சொன்னால் ஹாஜிகள் ஆரம்பத்தில் கொஞ்சம் தல்பியா சொல்கிறாங்க, அத்தோடு என்ன செஞ்சுறாங்கன்னு சொன்னால் தல்பியா அப்படி விட்டுறாங்க. அப்புறம் ஜித்தா ஏர்போர்ட்டில் போய் அங்கே என்னங்க நம்ம வெளியே வர்றதுக்கு பல மணி நேரம் ஆகும். அப்புறம் தல்பியாங்கிறது அறவே குறைஞ்சு போயிடுது. அதனால் என்னென்னு சொன்னால் நம்ம விமானத்தில் ஏறி ஜித்தா போய் இறங்குவது வரைக்கும் தல்பியா சொல்லிக்கொண்டே இருங்க. இடையில கொஞ்சம் என்னங்க சோர்வு ஏற்பட்டால் நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொண்டு குரானை கையில் வச்சுக்கோங்க, ஹேண்ட்பேக்கில் என்னங்க குரான் வச்சுக்கோங்க. இந்த இஹ்ராமுடைய நிலையில் அல்லாஹுடைய கலாமை ஓதுவது மிகவும் சிறப்பு. அல்லாஹுடைய கலாமை ஓதுவது மிக மிக என்னங்க உயர்ந்தது. அதனால் குரான் என்னங்க அந்த விமானத்தில் அதிகமாக அல்லாஹ்வுடைய கலாம் ஓதுங்க, திக்ர் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களோட தேவையில்லாத விஷயங்கள் வீண் விஷயங்கள் என்னங்க அதை என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது. அல்லாஹ் குறிப்பாக இந்த பயணத்தில் ஹஜ்ஜுடைய பயணத்தில் தர்க்கம் இருக்கக்கூடாதுங்கிறான், ஹஜ்ஜுடைய பயணத்தில் விவாதம் இருக்கக்கூடாதுங்கிறான், ஹஜ்ஜுடைய பயணத்தில் பாவமான பேச்சுக்கள் பேசக்கூடாது. அதனால் நம்ம கொஞ்சம் நேரத்தில் என்ன செஞ்சிடும் எல்லாத்தையும் மறந்துடுவோம். எல்லாத்தையும் மறந்து பல பல விஷயங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், பேச ஆரம்பிச்சிடும். நாம் செல்லக்கூடிய சில விமானங்களில் முன்னால் சில புத்தகங்கள் வச்சுருப்பாங்க, அதில் வந்து பல அந்நிய பெண்களுடைய படங்கள் இருக்கலாம், ஆபாச காட்சிகள் இருக்கலாம். ஏன்னா இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், சாதாரண விஷயங்கள் அல்ல. ஏன்னா இன்னைக்கு சைத்தான் எல்லா இடத்துலையுமே உட்கார்ந்துருக்கிறான். அதனால் நீங்கள் விமானத்திலே உட்கார்ந்துருப்பீங்க, முன்னால் பார்த்தா புத்தகம் இருக்கும், அரபி புத்தகம் மாதிரி தான் தெரியும். ஆனால் அரபு புத்தகமாக தெரியுமே நீங்கள் புரட்டுவீங்க, உள்ளே பார்த்தா ஆபாசமான படங்கள், ஆபாசமான பெண்களுடைய காட்சி. நாம் இருப்பது எஹராமுடைய நிலை. அப்போ இன்றைக்கி நம்முடைய அந்த ஹஜ்ஜு உம்ராவுடைய நீயத்தை கெடுக்கிறதுக்கு எல்லா வகையிலும் இன்னைக்கு சூழ்ச்சி நடக்குது. அதனால் நம்ம ஜித்தா போய் சேர்ற வரைக்கும் விமானத்தில் இவ்வளோ விஷயங்களை நாம் பேணணும். ஒரு சாதாரண புத்தகம் தானேன்னு சொல்லி எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட ஈமான் பறி போயிடும். அரபியிலையும் இருக்கலாம், ஆங்கிலத்திலையும் எனக்கு சில புத்தகங்கள் இருக்கலாம். அதே மாதிரி என்னங்க விமான பணிப்பெண்கள் பத்திரிகைகள் தேவையான்னு சொல்லி எனக்கு நாளிதழ்கள் கொண்டு வருவாங்க, நமக்கு அது தேவையில்லை. நமக்கு என்னங்க இஹ்ராமுடைய நிலையில் இல்லை. இப்போ இருந்தே நீங்கள் பத்திரிகைகளுக்கெல்லாம் தலாக் கொடுத்துருங்க. நீங்கள் ஹஜ்ஜை முடிச்சுட்டு வர்ற வரையிலும் எந்த அரசியல் பலாவையும் பார்க்கறதில்லை, டிவி நியூஸ் பார்க்கறதில்லை, தொலைக்காட்சிகளை நாங்கள் பார்க்கறது கிடையாது, நாளிதழ்கள் படிப்பதில்லைன்னு இன்னிலிருந்து முடிவு பண்ணிடுங்க. அதனால் என்னங்க அதெல்லாம் அந்த கன்றாவிகளை எல்லாம் படிக்காமல் இனி அல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்குற வரையிலும் என்னுடைய உள்ளம் அல்லாஹ்வை தான் சிந்திக்கும், அல்லாஹ்வுடைய வீட்டை பற்றி மட்டும்தான் சிந்திக்கும். இனி நான் அரசியல் செய்திகளை படிக்க மாட்டேன், இனி இந்த நாளிதழ்களை பார்க்க மாட்டேன்னு சொல்லி இப்போ இருந்தே முடிவு செஞ்சுருங்க. அதனால் என்னங்க விமானத்தில் வந்து அந்தந்த நாளிதழ்கள் தேவையான சொல்லி கொண்டு வருவாங்க. இதில் எந்த விஷயத்தையும் வாங்கி நாம் என்ன செய்யக்கூடாதுங்க படிக்கக்கூடாது. அது அரபியாகவே இருந்தாலும் சரி நம்முடைய பார்வையை பேணுவது, நம்முடைய நாவை பேணுவது எஹ்ராமுடைய நிலையில் ரொம்ப ரொம்ப என்னங்க முக்கியமானது. ஆக இந்த முறையில் என்னங்க நம்ம விமானத்தில் ஹஜ் உம்ராவை நியத்து செஞ்சு இந்த கட்டுப்பாடுகள் இந்த முறைகளை எல்லாம் பேணி நம்முடைய பயணம் என்னங்க அமையணும். பிறகு நம்ம ஜித்தாவில் போய் இறங்கின பிறகு நாம் என்னங்க ஜித்தாவில் வந்து நம்முடைய எல்லா காரியங்களும் முடிந்து நாம் வெளியே வர்றதுக்கு கண்டிப்பாக சில மணி நேரங்கள் ஆகும். நாம் பஸ்ஸில் ஏறுறதுக்கு வந்து என்னங்க 5 மணி நேரம் ஆகலாம், 10 மணி நேரம் ஆகலாம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல தேவையில்லாத விஷயங்கள் தான் எல்லாருமே சொல்கிறது, எல்லாத்தையும் தான் நம்ம சொல்கிறோம். அந்த பொருள் 10 மணி நேரம் நம்ம ஜித்தால ஒரு 5 மணி நேரம் இருக்கிறோன்னு சொன்னால் அதில் தேவையில்லாத விஷயங்கள் பேசுவது, பல பேர் என்னென்னு சொன்னால் அந்த அரபுகளை திட்டுவது. அரபுகளை தயவு செஞ்சு நாங்கள் திட்டக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரபுகளை நேசிக்கும்படி சொன்னாங்க, அரபுகளை நேசிக்கும்படி சொன்னாங்க. அதனால் என்னென்னா அவங்களுடைய நடத்தைகள் நமக்கு கொஞ்சம் எரிச்சல் ஊட்டும். இந்த அரபு அதிகாரிகள் அந்த போலீஸ்காரங்க அவங்க செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகள் இருக்கிறது, அது நமக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்த தான் செய்யும், எரிச்சல் ஊட்ட தான் செய்யும். ஆனாலும் கூட எக்காரணத்தை கொண்டும் அந்த மக்களை நாம் வெறுக்கக்கூடாது, அவங்கள நாம் என்னங்க திட்டக்கூடாது. சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு நாம் என்னங்க அவங்க செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கணும். அந்த நேரத்தில் நீங்கள் தல்பியாக சொல்லி கொண்டே இருங்க, உங்களுடைய எல்லா காரியங்களும் லேசாகிடும். அதனால் அந்த ஏர்போர்ட்டில் ஜித்தாவில் வந்து நாம் இங்கிருந்து சொன்ன எல்லா விஷயங்களையும் அங்கே மறந்துடுறோம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு 5-6 மணி நேரத்தில் குரான் ஓத ஆரம்பிச்சிருங்க. ஹஜ்ஜுடைய பயணத்தில் என்னங்க நம்முடைய பெரியார்கள் பல குரான்களை ஓதி முடிச்சிருக்கிறாங்க. ஹஜ்ஜுடைய பயணத்தில் என்னங்க எண்ணற்ற குரான்கள் ஓதுவாங்க. இப்போ நாம் இங்கிருந்து புறப்பட்டதுலேருந்து மக்கா சென்று முடிப்பதற்குள்ளே ஒரு குரான் முடிச்சிடலாம். இங்கிருந்து புறப்பட்டு என்னங்க புனித மக்காவில் போய் சேர்றதுக்கு முன்னால் ஒரு குரான் நம்மால் முடிக்க முடியும். அப்போ அந்த ஜித்தா ஏர்போர்ட்டில் வந்து என்னங்க அங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் ரொம்ப பொறுமையை கையாள்வது, சபரோடு என்னங்க இருக்கிறது. பிறகு நம்முடைய மாலியம் நம்மளை கூப்பிட்டு என்னங்க மக்காவுக்கு செல்வதற்கான பஸ் ஏற்பாடு செய்வாங்க. அந்த பஸ் வர்ற வரைக்கும் நாம் கொஞ்சம் அமைதியாக பொறுமையோடு என்னங்க காத்திருக்கணும். நமக்குரிய அந்த பஸ் வந்த பிறகு புனித மக்காவுக்கு என்னங்க நம்ம வந்து அழைத்து செல்லப்படுவோம். அப்படி மக்காவுக்கு நம்ம செல்லக்கூடிய நேரத்திலையும் பஸ்ஸில் ஏறின பிறகும் இயன்ற வரைக்கும் என்னங்க தல்பியாக சொல்லி கொண்டே இருக்கணும். பயணத்தினுடைய அலுப்பு, பயணத்தினுடைய களைப்பு, சோர்வு எல்லாம் இருக்கும். ஆனாலும் என்னங்க அதிகமாக தல்பியாக சொல்லி கொண்டே நாம் போகணும். இப்போ ஜித்தாவிலிருந்து மக்கா போகிற வழியில் ஹரமுடைய எல்லை என்னங்க ஆரம்பமாயிடும். புனிதமான ஹரமுடைய எல்லை என்னங்க ஆரம்பமாயிடும். ஹரம்ங்கிறது அந்த மக்காவுக்கு மட்டும் பெயர் அல்ல, மக்காவை சுற்றிலும் பல கிலோமீட்டர் வரை பறந்து விரிந்திருக்கிற ஒரு பகுதிக்கு பெயர் தான் என்னங்க ஹரம்ங்கிறது. இப்போ நாம் ஜித்தாவிலிருந்து மக்கா செல்கிற வழியில் ஹரமுடைய எல்லை வரும். அந்த ஹரமுடைய எல்லையில் அடையாளங்கள் என்னங்க வச்சுருப்பாங்க. அந்த புனிதமான ஹரமுடைய எல்லைக்குள்ளே நாம் நுழைகிற போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு வகையான ஆனந்தம், ஒரு வகையான பூரிப்பு நமக்கு என்னங்க ஏற்படணும். ஏன்னு சொன்னால் இந்த ஹரமுடைய எல்லைங்கிறது சாதாரணமானதல்ல, உலகத்தினுடைய சொர்க்கம் அது. இந்த ஹரமுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே முஸ்லீம்களும் இருக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாத காஃபிர்களும் இருக்கிறாங்க. இப்போ ஜித்தாவில் எத்தனையோ இந்துக்கள் வேலை செய்கிறாங்க, எத்தனையோ கிறிஸ்தவர்கள் வேலை செய்கிறாங்க. ஹரமுடைய எல்லை என்பது அங்கே முஸ்லீம்களை தவிர யாரும் பிரவேசிக்க முடியாது, முஸ்லீம்களை தவிர யாருமே நுழைய முடியாது. எப்படி சொர்க்கத்தில் முஸ்லீம்கள் மட்டும் இருப்பார்களோ அதுபோல் இந்த உலகத்தினுடைய சொர்க்கம் எதுன்னு சொன்னால் ஹரம். அந்த ஹரமுடைய எல்லைக்கு செல்கிற போது நம்மை அறியாமல் நம்முடைய உள்ளத்தில் நாங்கள் ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம் என்னங்க வரணும். அந்த ஹரமுடைய எல்லைக்குள் நுழைகிற போது நாம் நியத்து செய்து விட வேண்டும், அல்லாஹ் உன்னுடைய ஹரமிற்குள் நான் நுழைகிறேன், உன்னுடைய புனித பகுதிக்குள் நான் நுழைகிறேன், இன்றிலிருந்து இந்த ஹரமை விட்டு வெளியேறுகிற வரை இந்த ஹரமுடைய கண்ணியத்தை குலைக்கிற எந்த காரியத்தையும் நான் செய்யாமல் என்னை பாதுகாத்து விடு. ஹரம் எல்லை உள்ளே நுழையும் போது நீ அதை செஞ்சிடணும். இந்த ஹரமில் நுழையக்கூடிய இந்த நிமிடத்திலிருந்து இந்த ஹரமை விட்டு வெளியேறுகிற வரை ஹரமுடைய கண்ணியத்திற்கு, ஹரமுடைய கண்ணியத்தை குலைக்கக்கூடிய எந்த காரியத்தையும் நான் செய்து விடாமல் என்னை பாதுகாத்து விடு என்ற துவாவோடு ஹரமுக்குள்ளே நாம் போகணும். ஏன்னு சொன்னால் நம்முடைய அந்த ஹரமுடைய எல்லைக்குள்ளே வந்து உள்ளே நுழைஞ்சிட்டோம்னா ரொம்ப எனக்கு கவனம் தேவை. அங்கே ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும், ரொம்ப எனக்கு கவனமாக பேசணும். ஹஜ்ரத் இப்னு மசூத் அவங்க சொன்னாங்களாம், இப்னு மசூதுல்லான்னு சொன்னாங்க, ஒரு மனிதர் யமனில் இருக்கிறார், ஒரு மனிதர் யமனில் இருக்கிறார், யமனில் இருந்து கொண்டு அவர் நினைக்கிறார் நான் ஹரமுக்கு சென்றால் இன்ன பாவத்தை செய்வேன். அவர் ஹரமில் இல்லை, யமனில் இருக்கிறார், யமனில் இருந்து கொண்டு நான் ஹரமுக்கு சென்றால் இந்த பாவத்தை செய்வேன் என்று எண்ணினால் அல்லாஹ் யமன்லேயே அவரை தண்டித்து விடுவான். ஹரமுடைய எல்லைக்குள்ளே பாவம் செய்வதாக ஒருவர் உலகத்தினுடைய வேறு பகுதியிலிருந்து சிந்தித்தால் கூட அல்லாஹ் அவரை தண்டிப்பான். ஹரமில் மட்டும் உள்ளே நீங்கள் கால் வைத்த பிறகு ஒரு பாவத்தை சிந்தித்தாலே அது அநியாயம். இங்கே ஒரு பாவத்தை நாம் சிந்தித்தா பாவம் அல்ல, அதை செஞ்சாதான் பாவம். ஆனால் ஹரமுடைய எல்லைக்குள் கால் வைத்த பிறகு ஒரு பாவத்தை நீங்கள் எண்ணினால் அது பாவம். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னால் ஒமன் யுரிது ஃபீஹி பில்ஹாதின், யார் இந்த ஹரமுடைய எல்லைக்குள் ஒரு அநியாயம் செய்ய நாடுகிறாரோ நுதிகுஹுபி அதாபின் அலீம், அவரை கடும் வேதனையை கொண்டு தண்டிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே ஹரமுடைய எல்லைக்குள்ளே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹரத் அப்துல்லாஹிபின் உமர் என்று ஒரு சஹாபி, அவங்க என்னங்க ஒரு சந்தர்ப்பத்தில் ஹரமுக்கு வந்தாங்க. வந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஹரமுடைய எல்லைக்குள்ளே ஒரு பள்ளிவாசல் கட்டிக்கிட்டாங்க. ஹரமுடைய எல்லைக்குள்ள ஒரு பள்ளி கட்டிக்கிட்டான், ஹரம் எல்லைக்கு வெளியில தன்னுடைய வீட்டை கட்டிக்கிட்டான். ஹரமுடைய எல்லைக்குள் பள்ளி, ஹரமுடைய எல்லைக்கு வெளியில தன்னுடைய வீட்டை கட்டிக்கிட்டான். தொழுகைக்கு என்ன செய்வாங்க, அந்த மஸ்ஜிதில் போய் தொழுதுக்குவாங்க, தொழுது முடிச்சுட்டா தன்னுடைய வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, பள்ளிவாசல் வந்து ஹரமுடைய எல்லைக்குள்ளே கட்டி வச்சுருக்கீங்க, உங்களுடைய வீட்டையும் ஹரமுக்குள்ளே கட்ட வேண்டியதானே, ஹரம் எல்லைக்குள்ளே வீடு இருந்தால் நல்லதானேன்னு சொல்லி. இப்போ அவங்க சொன்னாங்க, ஹரமுடைய எல்லைக்குள் ஒரு நன்மையை செய்வது சிறப்பானது, ஆனால் அதே நேரத்தில் ஹரமுடைய எல்லைக்குள் ஒரு பாவத்தை செய்வது அதை விட பயங்கரமானது. ஹரமில் ஒருத்தன் ஒரு நல்லது செஞ்சால் ரொம்ப சிறப்பு, ஆனால் ஹரம் எல்லைக்குள் ஒருவன் ஒரு பாவத்தை நினைத்தால் அது அதை விட பயங்கரமானது. எனவே தான் என்னுடைய வீட்டை வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன், ஹரம் எல்லைக்கு வெளியில் வச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த புனிதமான ஹரமில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த ஹரமில் பாவத்தை எண்ணினாலே பாவமோ அந்த ஹரம் இன்னைக்கு யூத கிறிஸ்தவருடைய சூழ்ச்சியால் ஹரமுடைய எல்லைக்குள்ளும் பாவங்கள் நடக்கிறது. ஹரமுடைய எல்லைக்குள்ளும் இன்னும் டிவி தொலைக்காட்சி சேனல்கள் ஓடுகிறது. தங்கக்கூடிய எல்லா ஹோட்டலையும் டிவி, எல்லா ஹோட்டலையும் எனக்கு சேனல்கள் இருக்குது, ஆபாசமான சேனல்கள் இன்னைக்கு ஹரம் எல்லைக்குள்ளேயும் ஒளிபரப்பப்படுகிறது. அதை சவுதி அரசாங்கத்தால் தடுத்து நிறுத்த முடியல, காரணம் அவங்க கையில் கண்ட்ரோல் கிடையாது, அவங்க கையில் அதிகாரம் இல்லை. பின்னால் இன்னொரு சக்தி இருக்கிறது, அந்த சக்தி இயக்கி கொண்டிருக்கிற காரணத்தினால் ஹரமுடைய எல்லைக்குள்ளே பாவம் நடக்குது. ஹரமுடைய எல்லைக்குள்ளே இன்னைக்கு வெக்கம் இல்லாமல் சிகரெட் குடிக்கிறாங்க, ஹரமுடைய எல்லைக்குள்ளே. அதனால் இந்த சிகரெட் பீடி புகைப்பிடிக்கிற பழக்கம் உள்ளவங்களாக இருந்தால் அவங்க ஹஜ்ஜுடைய இந்த பயணத்தில் அதை தௌபா செஞ்சுருங்க. ஹரமுடைய எல்லைக்குள் நீங்கள் சிகரெட் குடிச்சிங்கன்னா பெரும் பாவம் அது. ஹரமுடைய எல்லை தூய்மைப்படுத்தப்பட்ட எல்லை, அது அல்லாஹுடைய எல்லை, அது அது பாதுகாக்கப்பட்ட எல்லை. அந்த எல்லைக்குள்ளே வந்து எனங்க ஒருத்தன் வந்து பீடி குடித்தான்னு சொன்னால் அது பாவம். எனவே ஹரமுடைய எல்லைக்குள் எப்போ கால் வைக்கிறோமோ வெளியே வர்ற வரைக்கும் பாவம் செய்யக்கூடாது. அப்படின்னா தாடியை சிறைக்கிறது பாவம், தாடியை வெட்டுறது பாவம், தாடியை ஒரு பிடிக்கும் குறைவாக குறைப்பதும் பாவம் தான். நீங்கள் ஹரமுடைய எல்லைக்குள் இருந்து இந்த பாவத்தை செஞ்சீங்கன்னு சொன்னால் 100,000 பாவம் செஞ்சதாக எழுதப்படும். ஹரமுக்குள்ளே போன பிறகு நீங்கள் தாடியை வெட்டினீங்க, தாடியை சிறைச்சிங்கன்னு சொன்னால் 100,000 பாவம் செய்ததாக எழுதப்படும். எனவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த புனித ஹரமுக்குள் செல்கிற போது திரும்பி வருகிற வரையிலும் எந்த ஒரு பாவமும் செய்யாமல் வெளியே வர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்தவர்களாக நாம் ஹரமுடைய எல்லைக்குள் இணங்க பிரவேசிக்க வேண்டும். பிறகு என்னங்க, நம்முடைய பஸ் வந்து மாலிம் ஆஃபீஸுக்கு போய் அப்புறம் நாங்கள் நம்ம தங்கக்கூடிய இடத்திற்கு போய் அதற்கு பிறகு நாம் எப்போ போய் சேருகிறோமோ அதை பொறுத்து இன்ஷா அல்லாஹ் உம்ராவுடைய அடுத்த கிரியைகளை நாம் என்னங்க செய்வோம். உம்ராவுடைய ரெண்டாவது அமல் என்னன்னு சொன்னால் தவாஃப். உம்ராவுடைய ரெண்டாவது அமல் என்னங்க தவாஃப். நாம் தவாஃப் செய்வதற்காக புனிதமான அந்த காபா இருக்கிற அந்த மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வருவோம். முதல்ல நாம் காபாவை பார்க்கிற போது நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகள் அது வார்த்தைகளால் வடிக்க முடியாது. யாருக்கு ஹஜ்ஜினுடைய முதல் அனுபவமாக இருக்குதோ, யாருக்கு ஹஜ்ஜினுடைய முதல் அனுபவமாக இருக்குதோ அவங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய இல்லத்தை பார்க்கிற போது அவர்களது உணர்வுகளை வந்து வார்த்தைகளால் வந்து வடிக்கவே முடியாது. ஒரு காலத்தில் வந்து அல்லாஹ்வுடைய இல்லத்தை பார்த்தாங்கன்னு சொன்னால் மக்கள் அப்படியே விழுந்துருவாங்க, சில பேர் அப்படியே மரணித்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய வீட்டை பார்த்து அந்த ஆனந்தம் அந்த பேரின்பத்தால் அப்படியே மூர்ச்சியாக இணங்க விழுந்துருவாங்க. இப்போ முதல்ல பார்க்கிற போது வார்த்தைகளால் என்னங்க வர்ணிக்கவே முடியாது. எந்த காபாவை இத்தனை வருடங்களாக நாம் முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தோமோ அந்த காபா இன்றைக்கு கண்முன்னான் இருக்கிறது. எந்த காபாவுடைய படத்தை ஃபோட்டோக்களில் பார்த்து நாம் ரசித்தோமோ, எந்த காபாவுடைய படத்தை நாம் வீட்லேயும் கடையிலையும் மாட்டி வச்சுருந்தோமோ இன்றைக்கு அந்த காபா நமக்கு கண்முன்னால் இருக்கிறது, நம்முடைய கண்முன்னால். எந்த காபாவை காண வேண்டும் என்கிற ஆசைப்பட்டோமோ அந்த காபா இன்றைக்கு நமக்கு முன்னால் என்னங்க இருக்கிறது. அந்த காபாவை பார்க்கிற போது என்னங்க வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத உணர்வுகள் ஏற்படும். காபத்துலாவை பார்க்கிற போது ஒரு அடியான் கேட்கக்கூடிய எல்லா துவாக்களும் என்னங்க ஏற்றுக்கொள்ளப்படும். முதல்ல காபாவை பார்க்கும்போது பெருமானார் துவா செஞ்சாங்க, அல்லாஹும் மஸ்ஜித் ஹாதல் பைத தஸ்ரீஃபன் வ தஅதீமன் வ தக்ரீமன், யா அல்லாஹ் இந்த இல்லத்தை, இந்த இல்லத்தினுடைய கண்ணியத்தை, இந்த இல்லத்தினுடைய மகத்துவத்தை, இந்த இல்லத்தினுடைய சிறப்பை நாளுக்கு நாள் அதிகப்படுத்துவாயாக. இந்த துவாக்களை எல்லாம் இன்னிலிருந்தே மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நாம் அங்கே போய் புக்கை பார்த்து என்னங்க படிக்கக்கூடாது. நிறைய பேர் புத்தகங்கள் இருக்குங்கிற தைரியத்தில் இருப்பாங்க, கழுத்தில் மாட்டிக்கலாம், அங்கே போய் பார்த்து படித்துக்கொள்ளலாம். துவாங்கிறது அது நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு பெயர் அல்ல, உள்ளத்திலிருந்து வரக்கூடிய உணர்வுகளுக்கு பெயர் தான் துவா. அதனால் புத்தகத்தை பார்த்து படிக்கிறதுல ஒரு உணர்வு இருக்காது, அது உணர்ச்சி பூர்வமாக இருக்காது. எனவே இந்த துவாக்களை எல்லாம் முன்பே பாடத்தை என்னங்க பாடமாக்கி கொண்டு அல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்கும்போது, அல்லாஹ் இந்த இல்லத்தினுடைய கண்ணியத்தையும், இந்த இல்லத்தினுடைய மகத்துவத்தையும், இந்த ஆலயத்தினுடைய சிறப்பையும் நீ மேலும் மேலும் அதிகப்படுத்துவாயாக என்று அல்லாஹ்வுடைய வீட்டை பார்த்த உடனே துவா செய்யணும். காபாவை பார்த்த பிறகு கொஞ்ச நேரம் அழுது அல்லாஹ்விடத்திலே மன்றாடி நாங்கள் துவா செய்து அடுத்ததாக நம்ம எனங்க உம்ராவுடைய அந்த தவாஃபை வந்து ஆரம்பிக்கணும். உம்ராவுடைய தவாஃபை ஆரம்பிக்கிற இந்த முறைகள் அதெல்லாம் எனங்க இன்ஷால்லா நேரடியாக விளக்கங்கள் அங்கே சொல்லப்படும். ரொம்ப தெளிவாக நம்ம இப்போ தெரியணுங்கிற அவசியம் என்னங்க கிடையாது. ஸோ ஹஜ் மக்பூல்னு சொல்லி ஒரு கிதாப் இன்ஷால்லா மதியம் கொடுப்பாங்க, அந்த புத்தகத்தை எல்லாரும் படித்தா எனக்கு போதுமானது. எல்லா புத்தகங்களையும் படிக்காதீங்க, அது குழப்பத்தை ஏற்படுத்தும். எல்லா புத்தகத்தையும் படிச்சிங்கன்னா ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தும். ஏதாவது ஒரு புத்தகம், அதில் ஹஜ் மக்பூலுங்கிறது ரொம்ப அழகான ஒரு புத்தகம், அது தெளிவாக அதில் என்ன செஞ்சுருப்பாங்க, எப்படி உம்ரா செய்யணுங்கிறத விளக்கியிருப்பாங்க. நீங்கள் அதை மட்டும் என்னங்க படித்தால் போதுமானது. இப்போ முதல்ல உம்ராவுடைய அந்த தவாஃபை நம்ம ஆரம்பிக்கிற போது நேராக ஹஜர் அஸ்வதுக்கு நேராக வந்து நின்று, ஹஜர் அஸ்வதுக்கு நேராக வந்து நின்று தொழுகைக்கு நாம் எப்படி கையை உயர்த்துகிறோமோ அதுபோல் கையை உயர்த்தி கொண்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கைகளை உயர்த்தி கையை கீழே போட்டாரோம். அப்படி கீழே போட்டுட்டு நாங்கள் நம்ம தவாஃபை ஆரம்பித்து விட வேண்டும். தவாஃபனுங்க ஆரம்பித்தாங்க. தவாஃபில் என்ன துவா ஓதுறது? தவாஃபில் என்ன துவா? இன்றைக்கு தவாஃபுடைய முதல் சுற்றில் இந்த துவா, ரெண்டாவது சுற்றில் இந்த துவான்னா புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃபுடைய ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு துவான்னு சொல்லி அப்படி ஓதலை. அவ்வளோ சிரமப்பட வேண்டிய தேவையில்லை. ஏதாவது சுருக்கமான ஒரு துவா ஓதுங்க போதும், சுருக்கமான துவா ஓதுங்க போதும். நீங்கள் அந்த புத்தகங்களை பார்த்துக்கிட்டு என்னங்க தவாஃபில் கவனம் இல்லாமல் சுற்றுறதை விட சுருக்கமாக துவா செய்யுங்க. ஏன்னா நம்ம அனுபவத்தில் சொல்கிறோம், தவாஃப் செய்கிற போது நிறைய பேர் அந்த புத்தகத்தை பார்த்துக்கிட்டே போவாங்க, முன்னால் யார் போகிறாங்கன்னு தெரியாது. முன்னால் பெண்கள் போவாங்க, அந்த பெண்கள் மீது இடிச்சிடலாம், அல்லது யாருடைய காலையாவது மிதிச்சிடலாம். எதனால்? புத்தகத்தை பார்த்துட்டு போகிறதுனால. அதனால் இந்த புத்தகத்தை பார்த்து துவா ஓதுவதில் நமக்கு அறவே உடன்பாடு கிடையாது. அதனால தான் நான் இந்த புத்தகங்களை தயவுசெய்து கொடுக்காதீங்கன்னு சொல்கிறது. சின்ன துவாவாக இருந்தாலும் சரி, துவாங்கிறது உள்ளத்திலேருந்து வர்றதுக்கு பேர் தான். சின்ன துவா ஓதுங்க போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தவாஃபில் ரெண்டு துவா தான் ஓதிருக்கிறான். தவாஃபில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டு துவா, ரெண்டுமே அற்புதமான துவா. அதில் ஒரு துவா என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தவாஃபை ஆரம்பித்த உடனே இந்த துவா ஓதுவாங்க. அல்லாஹும்மா கன்னி அனி பிமா ரஸக்தனீ ஃபீ, யா அல்லாஹ் எதை எனக்கு நீ வழங்கியிருக்கிறாயோ அதை கொண்டு எனக்கு போதும் என்ற மனதை தந்துடுவாயா. இன்னைக்கு அதான் நமக்கு வேணும். எதை எனக்கு வழங்கினாயோ அதில் எனக்கு போதும் என்ற மனதை தருவாயாக. ஒபாரிக்லி ஃபீஹி, எதை எனக்கு நீ தந்திருக்கிறாயோ அதில் நீ பரக்கத்து செய்வாயாக, அதில் எனக்கு பறக்க செய்வாயாக. எதையெல்லாம் என்னை விட்டும் போய்விட்டதோ, எதுவெல்லாம் என்னை விட்டு சென்று விட்டதோ அதற்கு பகரமாக எனக்கு சிறந்ததை கொடுப்பாயாக. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தவாஃபில் ஓதுன முதலாவது துவா. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தவாஃபில் ஓதுன ரெண்டாவது துவா என்னன்னு சொன்னால், ருக்குன யமானியை தாண்டி வருகிற போது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா ஒஃபில் ஆஹரத்தி ஹசனா ஒக்கினா அதாபன்னார். இந்த ரெண்டு துவா தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தவாஃபில் ஓதிருக்கிறாங்க. எனவே இந்த ரெண்டு துவா நீங்கள் பாடம் பண்ணுங்க போதும். அல்லாஹும்மா கன்னிஅனி பிமா ரஸக்தனி ஃபீ ஒபாரிக், அல்லாஹும்மா கன்னிஅனி பிமா ரஸக்தனி ஒபாரிக் லி ஃபீ, இந்த துவாவும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா. இது அல்லாமல் நீங்கள் வந்து தவாஃபில் வேறு எதுவும் ஓதும்னு நினச்சிங்கன்னு சொன்னால், மூன்றாம் கலிமா நான்காம் கலிமா இந்த ரெண்டு என்னங்க போதுமானது. அதனால் வந்து நாம் இந்த புத்தகங்களை படித்துக்கிட்டு ஒரு உணர்வு இல்லாமல் நம்ம அப்படியே சுற்றிட்டு இருக்கிறத காட்டிலும் தெரிந்தவைகளை மனப்பாடம் செய்து கொண்டு அதை நீங்கள் தவாஃபில் ஓதுனீங்கன்னு சொன்னால் அது உணர்வுபூர்வமாக இருக்கும். நாம் அல்லாஹ்வுடைய வீட்டை நாம் சுற்றுகிறோங்கிற அந்த உணர்வோடு இந்த துவாக்களை மட்டும் என்னங்க சொல்லி சுற்றினா போதும். ஆக தவாஃபை ஆரம்பிக்கிற போது ஹஜர் அஸ்வதுக்கு நேராக வந்து நின்று பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி நாங்கள் கையை கீழே போட்டு அங்கிருந்து நாங்கள் இடப்புறமாக சுத்த ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு முறை ஒவ்வொரு சுற்று முடிந்து ஹஜர் அஸ்வதுக்கு நேராக வருகிற போதும் இஸ்திலாம், இஸ்திலாம்னா அந்த ஹஜர் அஸ்வதை பார்த்து கொண்டு என்னங்க அல்லாஹு அக்பர் என்று சொல்லி கையை வந்து சத்தம் இல்லாமல் முத்தமிடுறது. இதுக்கு என்னங்க இஸ்திலாம்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு தவாஃபில் எட்டு தடவை என்னங்க இஸ்திலாம் செய்யணும். இந்த முறையில் உம்ராவுடைய தவாஃப் என்னங்க முடிச்சிடணும். உம்ராவுடைய தவாஃபை முடித்த பிறகு முல்தசம்னு ஒரு பகுதி இருக்குது காபாவில், அங்கே வந்து நாங்கள் துவா செய்யணும். துவா செய்து விட்டு தவாஃபுடைய ரெண்டரை காத், வாஜிபான ரெண்டரை காத்து, அதில் முதல் ரக்காத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், ரெண்டாவது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த ரெண்டு சூராக்களை ஓதி தவாஃபுடைய அந்த ரெண்டரை காத்தை முடிச்சுட்டு பிறகு நாங்கள் ஜம்ஜம் தண்ணீர். ஜம்ஜம் என்னங்க அல்லாஹுடைய ஒரு அற்புதத்திலையும் மிகப்பெரிய அற்புதம். உலகத்தில் அதை விட பெரிய அற்புதம் வந்து எதுவுமே கிடையாது. ஜம்ஜமோட பெரிய அற்புதம் எதுவுமே இல்லை. மக்கா முழுக்க முழுக்க பாறைகளால் ஆனது. எந்த நீரூற்றும் மக்காவில் கிடையாது, எந்த கிணறும் மக்காவை சுற்றி கிடையாது. அவ்வளோ அற்புதமான அந்த என்னங்க அந்த பகுதியில் அந்த என்னங்க ஜம்ஜம் எப்படி உருவாகுது? ஒரு ஆறு ஊற்றுக்கள், ஆறு ஊற்று, ஒவ்வொரு ஊற்றிலிருந்தும் வினாடிக்கு சுமார் 18 லிட்டர் தண்ணி வெளியாகும். ஒரு வினாடிக்கு என்னங்க 18 லிட்டர் தண்ணீர் ஒரு வினாடிக்கு ஒவ்வொரு ஊற்றிலிருந்து வெளியாகுது. அவ்வளோ அற்புதமான ஒரு தண்ணீர் அந்த ஜம்சம். யார் ஜம்சம் எந்த நீயத்தில் குடிக்கிறாங்களோ அல்லாஹால அந்த நீயத்தை ஏற்றுக்கொள்வான். பெரியார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நீயத்தில் குடித்தாங்க. இமாம் இப்னு முபாரக் ரஹமத்துல்லாஹி ஜம்சம் தண்ணீரை அருந்தும் போது மஹ்ஷருடைய மைதானத்தில் எனக்கு தாகம் ஏற்படாமல் இருக்க நான் குடிக்கிறேன் என்று துவா செஞ்சான். இப்போ மஹ்ஷருடைய மைதானத்தில் தாகம் ஏற்படக்கூடாது. சில பெரியார்கள் ஜம்சம் தண்ணீரை அருந்துகிற போது எனக்கு மௌத்தின் போது களிமா வர வேண்டும். இந்த உயர்ந்த எண்ணம். நாம் உலகத்தினுடைய அற்ப விஷயங்களை நியத்து பண்ணக்கூடாது, மறுமையினுடைய விஷயங்களை நியத்து பண்ணுங்க. அல்லாஹ் உலக விஷயங்களையும் கொடுப்பான், மறுமையை நியத்து பண்ணுங்க, அல்லாஹ் உலக விஷயத்தையும் கொடுப்பான். இப்போ ஜம்சம் என்பது ஷிஃபாவுடைய நீர் அது. அல்லாஹால ஒரு பெண்ணுக்கு இந்த ஜம்சம் தண்ணீரை அறிந்து கேன்சர் வியாதியை கூட அல்லாஹ் குணப்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் நாடினால் அது ஒன்றும் பெரிய பாரதூரமான விஷயம் அல்ல. ஆக தவாஃபுடைய 2 ரக்காத்தை முடித்து விட்டு நாம் என்ன செய்யணுங்க, அந்த ஜம்சம் தண்ணீரை அறிந்து பிறகு என்னங்க உம்ராவுடைய சை செய்வதற்காக வரணும். உம்ராவுடைய சை செய்வதற்காக வரும்போது சஃபா மலை மீறி ஏறி நிற்கணும். இப்போ அந்த மலையெல்லாம் பழைய அமைப்பில் கிடையாது, அதில் நிறைய மாற்றங்கள் என்னங்க செஞ்சிட்டாங்க. முதல்ல அந்த சஃபாவில் ஏறி நின்னா காபத்துலா தெரியும், ஆனால் இப்போ காபா என்னங்க தெரிகிற மாதிரி ஒரு அமைப்பு என்னங்க கிடையாது. பல தூண்கள் கட்டடங்கள் அதை மறைக்கிற விதத்தில் தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம சஃபா மீது ஏறி நின்று கொண்டு காபாவை பார்த்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் ஓதின சில துவாக்கள் இருக்கிறது. அந்த துவாக்களை வந்து நீங்கள் சஃபாவை பார்க்கும்போது இன்ன சஃபாவுல் மர்வத மின் ஷாயிரில்லா அந்த ஆயத்தை ஓதிட்டு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் யுஹ்யி வயுமீத் வஹுவ அலா குல்லி ஷய்இன் கதீர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஃபாவை நின்று கொண்டு ஓதி பிறகு துவா செஞ்சாங்க. துவா கபூலாக இருக்கிற இடங்களில் அதுவும் ஒன்று. இந்த துவா ஓதிட்டு பிறகு என்னங்க நாம் அந்த சை சை செய்கிறத ஆரம்பிச்சிடணும். உம்ராவுடைய சை 7 ரவுண்டு இடங்க சுற்றணும். அதில் ஆண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் சற்று வேகமாக நடக்கணும், பெண்களுக்கு கிடையாது. ஆண்கள் அந்த இடத்துல நாங்கள் சற்று வேகமாக நடக்கிறது. இப்படி 7 ரவுண்டு நாங்கள் சையை முடித்த பிறகு நாம் மொட்டை எடுத்துட்டோன்னு சொன்னால் நம்முடைய உம்ராவுடைய அமல்கள் என்னங்க முடிஞ்சிருது. இதில் விட சட்ட விஷயங்கள் பொது இடையில முறிஞ்சா என்ன செய்யறது, அது என்னங்க பின்னால் என்ன சொல்லலாம் சொல்லலாம். உம்ராங்கிறது இந்த நாள் ஹராம் கட்டின பிறகு தவாஃபு தவாக்கு பிறகு சை சையை முடித்த பிறகு நாம் மொட்டை எடுத்துட்டோம்னு சொன்னால் நம்முடைய உம்ரா இருக்கிறது அது நிறைவு பெற்று விடுகிறது. அப்போ அல்லாஹாலாட்ட நம்ம என்னங்க துவா செய்யணும், நாங்கள் செஞ்ச இந்த முதல் உம்ரா, நாங்கள் வந்து என்னங்க அறியாதவர்களாக இருக்கிறோம், பலவீனமானவர்களாக இருக்கிறோம், எங்களுடைய இந்த உம்ரால நிறைய குறைபாடுகள் இருந்திருக்கலாம், எங்களுடைய குறைகளை எல்லாம் மன்னித்து இந்த உம்ராவிற்கு நிறைவான சவாபை கூடு என்று உம்ராவை முடிச்சுட்டு அல்லாட்ட என்னங்க துவா செய்யணும். இந்த உம்ராவை முடிச்சிட்டோன்னு சொன்னால் நம்முடைய ஹராமிலிருந்து நாம் என்னங்க வெளியேறி விடுகிறோம், எஹ்ராமுடைய கட்டுப்பாட்டிலிருந்து நாம் வெளியேறி விடுகிறோம். அதற்கு பிறகு நம்ம புனித மக்கால தங்கியிருக்கிற அந்த நாட்கள் ஒரு 10 நாளோ 15 நாளோ மக்கால நாம் தங்கியிருப்போம். உம்ராவை முடிச்சுட்டு மக்கால தங்கியிருக்கிற நாட்களில் நாம் உச்சக்கட்டமாக பேணுதலை கடைபிடிக்கணும். ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு 2 நாளைக்கு பேணுதல் இருக்கும், அப்புறம் போக போக பார்த்தோன்னு சொன்னால் நாம் ஊரில் எப்படி சகஜமாக பேசுகிறோமோ அந்த மாதிரி என்னங்க புறம் பேசுகிறது, அரசியலை பேசுகிறது, பேரத்தகாத விஷயங்களை பேசுகிறது, நாம் ஹரமுடைய எல்லைக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறோம் அப்படிங்கிற மறந்து பல விஷயங்களை நாம் பேச ஆரம்பிச்சிருவோம். அதனால் இந்த 15 நாட்களுமே நாம் அல்லாஹ்வுடைய எல்லைக்குள் இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய பூமியில் இருக்கிறோம். இந்த உணர்வு மறக்காமல் நம்முடைய நாவை என்னங்க பேன்றது. அதற்கு அடுத்தபடியாக மதீனாவுடைய ஜியாரத். இப்போ நாம் போகிற தர்த்தீபா தான், முதல்ல உம்ரா செஞ்சுட்டு மக்கால் ஒரு 10-13 நாள் தங்கிட்டு பிறகு மதீனாவுடைய ஜியாரத், அப்புறம் மதீனாவிலிருந்து ஹஜ்ஜுக்கு வர போகிறோம். அதனால் அடுத்து நாம் சொல்ல போகிறது மதீனாவுடைய அந்த ஜியாரத், மதீனமா நகரத்தை பற்றிய அந்த விஷயங்கள் என்னங்க நாம் வந்து இன்ஷாலா சொல்லுவோம். பாருங்கள், மதீனா முனவரா செல்வதற்கு முன்னால் அந்த புனித மதீனாவுடைய மாண்புகளையும் அதனுடைய சிறப்புகளையும் என்னங்க நாம் தெரிகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த மதீனமா நகரம் இருக்கிறது அது ஒரு சாதாரணமான நகரம் என்னங்க அல்ல. இந்த மதீனமா நகரத்தினுடைய சிறப்பை குறித்து ஹதீஸுகளில் ஏராளமான சம்பவங்கள் வருகிறது. அல்லாம இப்னு அசாக்கிர் என்று ஒரு பெரியார் அவங்க ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அந்த கிதாபில் ஒரு விரிவான ஒரு சம்பவம் சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்பையும் அவர்களது மாண்பையும் அவர்களது உயர்வையும் காட்டுகிற ஒரு விரிவான சம்பவத்தை அல்லாம இப்னு அசாக்கிர் என்கிற ஒரு பெரியார் அவங்களுடைய ஹதீஸுடைய ஒரு நூலில் சொல்கிறாங்க. இப்போ அதில் சொல்கிறாங்க, அந்த துப்பாங்கிற மன்னருடைய ஒரு வரலாற்றை இமாம் இப்னு அசாக்கிர் தங்களுடைய கிதாபில் பதிவு செய்கிறாங்க. அந்த துப்பாங்கிற மன்னர் ஒரு முறை மக்காவுக்கு வருகிறார். அவருடைய ஆட்சியில் மக்காவும் இருக்கிறது. அவர் என்னங்க மக்காவுக்கு வருகிறார். மக்காவுக்கு வந்து அந்த மக்கள் அவருக்கு பெருசாக மரியாதை கொடுக்கல, அவருக்கு என்னங்க பெரிய கண்ணியம் எதுவுமே கொடுக்கல. அவர் தன்னுடைய மந்திரியை அழைத்து இந்த மக்கள் எனக்கு உரிய மரியாதை செய்யலை, எனக்கு தர வேண்டிய கண்ணியத்தை வந்து இந்த மக்கள் எனக்கு தரலை அப்படின்னு சொல்லி தன்னுடைய மந்திரி அழைத்தனங்க சொல்கிறார். இப்போ அவருடைய மந்திரி சொல்கிறாரு, இந்த மக்கமா நகரத்தில் உள்ள மக்கள் இங்கே இருக்கக்கூடிய காபா ஆலயத்திற்கு கண்ணியம் செய்வாங்க, இங்கே இருக்கக்கூடிய காபா ஆலயத்திற்கனங்க கண்ணியம் செய்வாங்க. ரெண்டாவது, யார் இந்த காபாவை மதிக்கிறார்களோ, இந்த காபாவிற்கு யார் மரியாதை செய்கிறார்களோ அவர்களை மதிப்பாங்க. காபாவை மதிப்பார்கள், யார் இந்த காபாவை மதிக்கிறார்களோ அவர்களை மதிப்பாங்க. இது இந்த மக்களுடைய பண்பு என்பதாக அந்த மந்திரி சொல்கிறார். நாம் ரெண்டையுமே செய்யலை, நாம் காபாவையும் மதிக்கலை, காபாவையும் நாம் மதிக்கவில்லை, காபாவை மதிப்பவர்களையும் நாம் மதிக்கவில்லைன்னு அந்த மந்திரி சொல்கிறார். உடனே அந்த மன்னருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் வருது, அதனால் நம்மளை வந்து இவ்வளோ வந்து கண்ணியப்படுத்தாமல் விட்டுட்டாங்க, அதனால் இந்த ஆலயத்தையே நாம் இடித்து விட வேண்டும், எதை காபாவை நாம் இடித்து விட வேண்டும் என்று அவருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் வருகிறது. ஆனால் யார்கிட்டையும் அவர் சொல்லலை, இந்த காபாவை இடித்து விட வேண்டும் என்று எண்ணுகிறார். அவர் எப்போ இந்த காபாவை இடிக்கணும்னு நினைச்சாரோ அந்த நிமிடத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கு ஒரு பயங்கர வியாதியை கொடுத்துறான். அந்த கடுமையான வியாதியில் அவர் படுத்த படுக்கையாக ஆயிடுறார், அவருடைய உடல் முழுக்க துர்நாற்றமாக ஆகிவிடுகிறது, யாரும் பக்கத்தில் இணங்க போக முடியாது. பல வைத்தியர்கள் அழைத்து வரப்படுறாங்க, எல்லா வைத்தியர்களும் அவரை வந்து பார்த்துட்டு அவருடைய உடலை என்னங்க நாடி பிடிச்சி பார்த்துட்டு சொல்லிடுறாங்க, இது எங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, இந்த வியாதியை கட்டுப்படுத்தக்கூடிய சிகிச்சை எங்கள்கிட்ட கிடையாதுன்னு சொல்லி எல்லாருமே கைவிட்டுட்டு போயிடறான். கடைசியாக ஒரே ஒரு மருத்துவர், அவர் வந்து ஒரு அறிஞராகவும் இருந்தார், அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அந்த துப்பாங்கிற அந்த மன்னனை, துப்பாங்கிற அந்த அரசனை பார்க்கறதுக்காக வர்றான். வந்து அவங்க அந்த மன்னரை தனியாக சந்தித்தான், தனியாக சந்தித்து அவர்கிட்ட கேட்டாங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அதற்கு நீங்கள் மறைக்காமல் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்ன கேளுங்கன்னு சொல்லி, அப்போ அந்த அறிஞர் அந்த மருத்துவர் கேட்டாங்க, நீங்கள் இந்த காபாவி விஷயத்தில், இந்த காபா விஷயத்தில் ஏதாவது கெட்டது செய்ய வேண்டும் என்று எண்ணினீர்களான்னு கேட்டான். இந்த காபா விஷயத்தில் ஏதாவது கெட்டது செய்ய வேண்டும் என்று எண்ணினீர்களான்னு கேட்டான். இந்த மன்னருக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா அவர் உள்ளத்தில் தான் நினச்சிருந்தார், அவர் யார்கிட்டையும் வெளிப்படுத்தலை, யார்கிட்டையும் சொல்லலை, அவர் மனசில் எண்ணி இருந்தார் இந்த காபாவை அழிக்க வேண்டும் என்று, அதிலிருந்து படுத்த படுக்கை ஆயிட்டார். இந்த மருத்துவர் கேட்டார், அல்லாஹுடைய இந்த ஆலயத்திற்கு கேடு விளைவிக்க வேண்டும் என்று நீர் எண்ணினீரான்னு கேட்டான். அந்த மன்னர் சொன்னார், ஆமாம் உண்மைதான், நான் இந்த ஆலயத்தை, இந்த மக்கள் என்னை மதிக்காத காரணத்தினாலே இந்த ஆலயத்தை அழித்து விட வேண்டும், இந்த காபாவை அழித்து விட வேண்டும் என்று நான் எண்ணியது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் அந்த மருத்துவர் சொன்னாங்க, இந்த காபாவை யார் அழிக்க நினைத்தாலும் சரி, அல்லாஹ் அவர்களை அழிக்க விடுவது மட்டுமல்ல, அவர்களை அல்லாஹ் அழித்து விடுவான், இது அல்லாஹ்வுடைய நியதி, அதனால தான் உங்களுக்கு இந்த வியாதி என்பதாக அந்த மன்னர் அந்த வைத்தியர் சொல்கிறார். மன்னர் வந்து கெட்ட ஒரு விஷயம், காபாவை அழிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தார். இந்த மருத்துவர் அவரிடத்தில் சென்று கேட்டார்கள், நீங்கள் இந்த அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஏதேனும் கெடுதி செய்ய வேண்டும் என்று எண்ணியிருந்தீர்களா என்று கேட்டபோது அவர் சொன்னார், ஆம், இந்த ஆலயத்திற்கு எதிராக என்னுடைய உள்ளத்திலே ஒரு கெட்ட எண்ணம் வந்தது. அவர் சொன்னார், இந்த அல்லாஹ்வுடைய இல்லத்தை அழிக்க வேண்டும் என்று யார் நாடினாலும் அல்லாஹ் அவர்களை விடுவது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய இந்த வியாதி குணமாகணும்னு சொன்னால், உங்களுடைய இந்த வியாதி சரியாகணும்னு சொன்னால், நீங்கள் ரெண்டு விஷயங்களை ஏற்றுக்கொண்டால் இந்த வியாதி உங்களுக்கு குணமாயிடும், ரெண்டு காரியங்களை செய்தால் இந்த வியாதி உங்களுக்கு குணமாயிடும். அப்போ அந்த மன்னர் கேட்டார், இந்த தீரா வியாதிக்கு கண்டிப்பாக நான் எதை வேணாலும் செய்ய தயார், அந்த ரெண்டு விஷயம் என்னன்னு கேட்டான். அப்போ அந்த மருத்துவர் சொன்னார், ஒன்று, அல்லாஹ்வுடைய இந்த இல்லத்தை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய இந்த இல்லத்தை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். இரண்டாவது, யஸ்ரிப் என்று ஒரு நகரம் இருக்கிறது, மதீனாவுடைய பழைய பேர் யஸ்ரிப், யஸ்ரிப் என்று ஒரு நகரம் இருக்கிறது, அந்த நகரத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும், இந்த ரெண்டு காரியத்தை நீங்கள் செய்தால் அல்லாஹ் உங்களுடைய நோயை குணப்படுத்துவான் என்று அந்த மருத்துவர் சொல்கிறார். அந்த மன்னர் சொல்கிறார், கண்டிப்பாக இந்த ரெண்டு காரியத்தையும் நான் செய்கிறேன், இந்த காபாவை நான் கண்ணியப்படுத்துகிறேன், இரண்டாவது யஸ்ரிப் நகரத்திற்கு நான் செல்கிறேன் என்று இந்த ரெண்டுக்கும் அவர் சம்மதித்து விட்டு அந்த மருத்துவர் வெளியே வருவதற்குள் அல்லாஹ் அவருக்கு ஷிஃபாவை கொடுத்துறான், அந்த மன்னருக்கு அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்துறான். எவ்வளோ பெரிய ஷிஃபான்னு சொன்னால், கூட இருந்தவர்கள் யாருக்குமே மன்னருக்கு இவ்வளோ மோசமான ஒரு வியாதி இருந்தது என்று நம்ப முடியாத அளவிற்கு அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்துறா. அவர் எஞ்சி நடக்க ஆரம்பிச்சிடறார். உடனே அவர் என்ன செய்கிறார்னா, காபாவை கண்ணியப்படுத்துவதற்காக, அது வரைக்கும் காபத்துல்லா வெறும் கல்லாக தான் இருந்துச்சு, காபா வந்து என்னங்க மேலே எதுவும் போர்வைகள் போர்த்தப்பட்டது கிடையாது, முதல்ல அந்த துப்பாங்கிற மன்னர் தான் காபாவை கண்ணியப்படுத்தும் விதமாக ஒரு பட்டாடையில் போர்வை செய்து அந்த காபாவிற்கு போர்வை பொருத்துகிறார். அன்று முதல் இன்று வரை காபாவிற்கு போர்வை பொருத்தப்படுது, அதுக்கு முன்னால் இந்த போர்வை பொருத்துகிற பழக்கணங்க கிடையாது. அப்போ காபாவை கண்ணியப்படுத்துவதற்காக அந்த மன்னர் என்ன செய்கிறார்னா, பட்டாடையில் துணி போர்வை செஞ்சு காபாவிற்கு அணிவிக்கிறார். அதற்கு பிறகு ரெண்டாவது வாக்குறுதி என்ன,
அவர் யஸ்ரிப் நகரத்திற்கு வர வேண்டும் என்று அந்த மருத்துவர் சொல்லியிருந்தார். தன்னுடைய சகாக்களோடு அவர் மக்காவிலிருந்து யஸ்ரிப் நகரத்திற்கு வருகிறார். ஆனால் அந்த மன்னருக்கு தெரியாது, இந்த நகரத்திற்கு ஏன் வர சொன்னார், அங்கு என்ன சிறப்பு இருக்கிறது, இது நடந்தது பெருமானார் பிறப்பதற்கு 1000 வருடங்களுக்கு முன்னால் நடக்கிறது, எதனால் இந்த நகரத்திற்கு நாம் வர்றோம்னு சொல்லி அவருக்கு தெரியாது. அந்த நகரத்திற்கு மன்னர் வருகிறார், அந்த துப்பாங்கிற அரசர் வருகிறார். வந்து இருந்தவருக்கு ஒரு கெட்டம் என்ன வந்துடுது, என்ன, மன்னர்களுக்கே ஒரு இயற்கையான விஷயம், இந்த நகரத்தை நாமே கைப்பற்றினால் என்ன, இந்த நகரத்தை நாமே கைப்பற்றினால் என்னன்னு சொல்லி ஒரு ஆசை வந்து அங்குள்ளவர்களோடு போர் செய்கிறாரு, யுத்தம் செய்கிறாரு. ஆனால் அவரால் வெற்றி கொள்ள முடியல, பல நாட்களாகியும் அவரால் அந்த மக்களை வெற்றி கொள்ள முடியவில்லை. இந்த நிலையில தான் அந்த மதீனாவில் இருந்த சுமார் படித்த அறிஞர்கள் ஒரு 400 பேர், அந்த 400 பேரும் அந்த துப்பாங்கிற மன்னரை சந்திக்க வர்றாங்க. சந்திக்க வந்தவங்க சொன்னாங்க, இந்த யஸ்ரிப் நகரம் இருக்கிறது இது சாதாரண நகரம் அல்ல, நாங்கள் எல்லாம் வெவ்வேறு நாடுகளிலிருந்து இந்த நகரத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம், வெவ்வேறு நாட்டிலிருந்து இந்த நகரத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ மன்னர் கேட்டார், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, இந்த ஊரில் என்ன சிறப்பு இருக்குது. அப்போ அந்த அறிஞர்கள் சொன்னாங்க, நாங்கள் வேதங்களிலே படித்திருக்கிறோம், இந்த நகரத்திற்கு தான் கடைசியாக அனுப்பப்படவிருக்கிற இறை தூதர் வரப்போகிறார்கள், உலகத்திற்கு கடைசியாக வரப்போகிற நபி இந்த யஸ்ரிப் நகரத்துக்கு தான் வரப்போகிறாங்க, நாங்கள் ஹயாத்தாக இருக்கிற காலத்திலேயே அந்த நபி வருவார்களா என்ற ஆசையில் தான் எங்களுடைய சொந்த மண்ணை விட்டுவிட்டு இந்த யஸ்ரிப் நகரத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்று அந்த அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க. எனவே இந்த யஸ்ரிப் நகரத்தை நீங்கள் ஆட்சி செய்ய முடியாது, நீங்கள் இந்த நகரத்தை வெல்ல முடியாது, இது பின்னால் கடைசியாக ஒரு நபி வரப்போகிற பூமி என்பதாக அந்த அறிஞர்கள் சொல்கிறாங்க. இதை சொன்னது தான் அந்த மன்னருக்கு பொது பொறி தட்டுகிறது. ஓஹோ, அந்த வைத்தியர் நம்மை இந்த நகரத்திற்கு வர சொன்னதும் இதற்காக தான், இது ஒரு நபி வரப்போகிற பூமி, ஒரு நபி இருக்க போகிற பூமி என்பதனால தான் இந்த நகரத்திற்கு வர சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிந்த உடனே அந்த மன்னர் அந்த மக்கள் மீது போர் தொடுப்பதற்கு பதிலாக அவருடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு அவர் 2 காரியங்கள் செய்கிறார். முதலாவது அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார், ஒரு கடிதம். அந்த கடிதம் யாருக்கு எழுதுகிறார்னா பெருமானாருக்கே எழுதுகிறார். நபி பிறக்கவில்லை, நபி உலகத்தில் வரல, அவங்க பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடக்கிறது. அந்த கடிதத்திலே அவர் எழுதுகிறார், இது துப்பா என்கிற மன்னரிடமிருந்து உலகத்திற்கு இறுதியாக வரப்போகிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான கடிதம் என்று எழுதி அந்த கடிதத்தில் அவர் சொல்றாரு, இன்னி ஆமந்து பில்லா, நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன், வ ஆமந்து பிக்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே உங்களையும் நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், உங்களுடைய வேதத்தையும் நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிற காலத்திலே நீங்கள் அனுப்பப்பட்டால் அது எனக்கு கிடைத்த பாக்கியம், அது எனக்கு கிடைத்த பாக்கியம், ஒருவேளை நான் இறந்த பிறகு நீங்கள் நபியாக அனுப்பப்பட்டால் மறுமையிலே எனக்கு பரிந்துரை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் ஆகுங்கள் என்ற ஒரு கடிதத்தை எழுதி அதை ஒரு குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கிறார். இந்த கடிதத்தை நீங்கள் அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு ஒப்படைக்க வேண்டும். இப்படி வாழையடி வாழையாக இந்த கடிதம் அந்த இறுதி தூதர் எப்போது வருவார்களோ அவர்களிடம் சேர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று ஒரு கடிதத்தை எழுதி வச்சிடுறார். ரெண்டாவது காரியம், அந்த துப்பாங்கிற மன்னர் செய்யக்கூடிய ரெண்டாவது காரியம் என்னன்னு சொன்னால், அவர் மதீனாவிலே ஒரு இடத்தை வாங்குகிறார். அந்த இடத்தை வாங்கி இந்த இடத்தில் ஒரு வீட்டை கட்டி இங்கு தான் அந்த இறுதி தூதர் தங்க வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு தான் தங்க வேண்டும் என்று அந்த துப்பா மன்னர் ஒரு இடத்தை வாங்கி ஒரு வீட்டையும் கட்டி அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிற போது என்னுடைய இந்த வீட்டில் தான் தங்கணும்னு ஒரு வீட்டையும் கட்டுறார். அதனால தான் நாம் கேள்விப்படுவோம், பெருமானார் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தபோது எல்லா சஹாபாக்களும் எங்களுடைய வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. பெருமானார் சொன்னாங்க, என்னுடைய ஒட்டகம் எங்கே சென்று அமருகிறதோ அங்கே தான் நான் போவேன், என்னுடைய ஒட்டகத்தை விட்டுருங்க, த ஊஹா ஃப இன்னஹா மஅமூரா, என்னுடைய ஒட்டகத்தை விட்டுருங்க, அது ஏவப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து, அது எங்கே அமர்கிறதோ அங்கே நான் தங்குவேன்னு சொன்னாங்க. அந்த ஒட்டகம் அபு அய்யூபுல் அன்சாரி அவங்க வீட்டு முன்னால் போய் நின்றது, அந்த வீட்டில் தான் பெருமானார் தங்கினாங்க. அபு அய்யூபுல் அன்சாருடைய வீடு இருக்கிறது அசல் அந்த துப்பா மன்னர் கட்டி கொடுத்திய வீடு. அந்த துப்பா மன்னர் சொன்னார், இந்த வீட்டில் வசிக்கிறவங்க எப்போ அந்த நபி வருவாங்களோ வரும்போது காலி செஞ்சாரணும். ஆக அந்த மன்னர் கட்டிய வீட்டில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தங்கினார்கள் என்று இமாம் இப்னு அசாகிர் அவர்கள் இந்த சம்பவத்தை விரிவாக எழுதுகிறாங்க. சொல்ல வந்த விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு மாண்பு மிக்கவர்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அவர்கள் வருவதற்கு முன்னால், இந்த உலகத்திலே நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினான், அல்லாஹ் அவர்களை சிறப்புப்படுத்தினான். அப்பேற்பட்ட ஒரு உயர்வான நகரம் என்னங்க மதீனா நகரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் அந்த நகரத்திற்கு பேர் யஸ்ரிப். யஸ்ரிப்னு சொன்னால் பீடைன்னு அர்த்தம், யஸ்ரிப்னா நோயின் அர்த்தம். ஏன்னா மதீனாவில் பயங்கரமான வெயிலும் இருக்கும், பயங்கரமான குளிரும் இருக்கும், மதீனா வந்து என்னங்க அங்கே போகிறவங்களுக்கு காய்ச்சல் வரும், ஏதாவது கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். மதீனானா எஸ்ரீம்னா பீடைன்னு அர்த்தம். பெருமானார் எப்போ ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்களோ அந்த எஸ்ரீப்ங்கிற பேரை மாற்றி அல் மதீனான்னு வச்சாங்க. மதீனானா என்ன அர்த்தம்? பட்டணம் என்று அர்த்தம். மதீனானுங்க பட்டணம். இப்போ உலகத்திலேயே ஒரு நகரம் என்று சொல்வதாக இருந்தால், ஒரு பட்டணம் என்று சொல்வதாக இருந்தால், நபி எந்த பூமியிலே வாழ்ந்தாங்களோ அந்த பூமிக்கு பெயர் தான் மதீனா பட்டணம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நகரத்தினுடைய பெயரை மாற்றினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை செய்து வருகிற போது மதீனாவாசிகள் பெருமானாரை வரவேற்பதற்காக 3 நாட்களாக மரங்களுக்கு மேல் ஏறி நின்று காத்திருந்தாங்க. நபி இவங்க ஹிஜ்ரத் செஞ்சு வர்றாங்க, அவங்க வரக்கூடிய வழியில் என்னங்க பல இடங்களில் தங்கி தங்கி வந்தாங்க. இப்போ மதீனாவுடைய அந்த அன்சாரிகள் பெருமானாரை வரவேற்பதற்காக 3 நாட்கள் மரங்களுக்கு மேல் ஏறி நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் வருவார்களா வருவார்களா என்று காத்திருக்கிறாங்க. எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்தாங்களோ மதீனாவுடைய சிறுமிகள் எல்லாம் பாடல்களை படித்து பெருமானாரை வரவேற்றார்கள். தல அல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதாயி வஜப ஷுக்ரு அலைனா மா தஆ லில்லாஹி தாஇங்கிற அந்த அழகான பாடல்களை படித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வரவேற்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்காக நிறைய துவா செஞ்சாங்க. ஒரு துவா பெருமானார் இப்படி செஞ்சாங்க, எல்லாம் மக்கால என்ன பரக்கத்து இருக்கிறதோ அதை விட 2 மடங்கு பரக்கத்தை மதீனாவிற்கு தருவாயாக, மக்காவுடைய பரக்கத்தை விட மதீனாவிற்கு 2 மடங்கு பரக்கத்தை தருவாயாக. மதீனாவுக்கு ஒரு சிறப்பு என்ன, அங்கே அஜ்வாங்கிற ஒரு பேரித்தம்பளம் இருக்கிறது, அது சொர்க்கத்திலிருந்து ஆதம் அலை இஸ்லாம் கொண்டு வந்த பேரிச்சம்பளம். அஜ்வா என்பது சொர்க்கத்திலிருந்து ஆதம் அலை இஸ்லாம் கொண்டு வந்த பேரிச்சம்பளம். எனவேதான் யார் அஜ்வா பேரித்தம்பளத்தை காலையில் 7 முறை 7 பேரித்தம்பளங்கள் சாப்பிடுகிறாரோ அவருக்கு சூனியமும் பாதிப்பை ஏற்படுத்தாது, அவருக்கு விஷமும் பாதிப்பை ஏற்படுத்தாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதெல்லாம் என்னங்க மதீனாவுடைய சிறப்புகள். அதே போல தான் பெருமானார் சொல்லுவாங்க, மதீனாவுடைய கஷ்டங்களை யார் தாங்கிக் கொள்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்திலே அவருக்கு மறுமையிலே நான் பரிந்துரை செய்வேன். மதீனாவுக்கு மதீனாவில் என்னங்க அங்கே காய்ச்சல் வந்தாலும் சரி, அல்லது ஜலதோஷம் பிடித்தாலும் சரி, தலைவலி வந்தாலும் சரி, மதீனாவுடைய கஷ்டத்தை யார் தாங்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நான் மறுமையிலே பரிந்துரை செய்வோனாக இருப்பேன் என்று பெருமானார் சொன்னாங்க. எனவேதான் உலமாக்கள் சொல்கிறாங்க, மதீனாவுடைய தூசி இருக்கிறதே அது கூட ஷிஃபா. மற்ற நகரங்களுடைய தூசி இருக்குது, அது தூசி மூக்கில் ஏறிடுச்சுன்னா ஜலதோஷம் பிடிக்கும் அல்லது எனங்க மூக்கு அடைத்து கொள்ளும், ஆனால் மதீனாவுடைய அந்த தூசி கூட ஷிஃபா தான். எனவேதான் மதீனாவுடைய தூசி புழுதி பறக்கும் போது நீங்கள் முகத்தை மூடாதீங்க. மதீனாவுடைய தூசி என்னங்க பறக்கிற போது முகத்தை மூடாதீங்க. அந்த மண்ணும் அந்த தூசியும் கூட ஷிஃபா என்பதாக உலமாக்கள் என்னங்க சொன்னாங்க. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் மதீனாவாசிக்கு மோசடி செய்கிறாரோ, யார் ஒரு மதீனாவாசி ஏமாற்றுகிறாரோ, அவர் தண்ணீரில் உப்பு கரைவது போல கரைந்து விடுவார். யார் மதீனாவாசிக்கு மோசடி செய்கிறாரோ தண்ணியில் உப்பை போட்டால் உப்பு எப்படி கரையுமோ அது மாதிரி அவர் கரைந்து விடுவார்னு சொன்னாங்க. அதனால் மதீனாவாசிகளுக்கு மோசடி செய்யாதீங்க, மதீனாவாசிகளுக்கு அநீதி இழைக்காதீங்க. அங்கே போய் ஏதாவது பொருள் வாங்கினா தாராளமாக காசை கொடுங்க, அவங்கள்ட்ட போய் பேரம் பேசாதீங்க. இந்த ஹஜ்ஜுடைய பயணத்தில் பேரத்தை குறைச்சிங்க, நமக்கு அது அறவே பிடிக்கிறதே கிடையாது. பேரம் பேசுறது என்னங்க, அந்த மக்கள் அனுபவித்தா அனுபவிச்சுட்டு போகிறாங்கன்னு கொடுங்க. அந்த மக்கள் அனுபவிக்கட்டும். யார் அனுபவிக்கிறாங்க? முஸ்லீம்கள் தான் அனுபவிக்கிறாங்க, பெருமானாருடைய ஊரை சார்ந்த மக்கள் தான் அனுபவிக்கிறாங்க. அதனால் என்னங்க மதீனாவாசிகளை போய் ஏமாத்துறது, அவங்கள்ட்ட அவங்களுக்கு மோசடி செய்கிறது. சொன்னாங்க, மதீனாவாசிகளுக்கு மோசடி செய்பவன் அவன் தண்ணீரில் உப்பு கரைவது போல கரைஞ்சிடுவான்னு சொன்னாங்க. எனவே மதீனாவுடைய கஷ்டங்களை பொருட்படுத்தக்கூடாது. மதீனாவில் வெயிலும் கடுமையாக இருக்கும், அதே போல் என்னங்க குளிர்காலங்களில் குளிரும் கடுமையாக இருக்கும். அங்குள்ள சீதோஷ நிலை பல பேருக்கு பல சிரமத்தை தரலாம். சிலருக்கு காய்ச்சல் வரலாம், சிலருக்கு ஜலதோஷம் பிடிக்கலாம், சில பேருக்கு என்னங்க தலைவலி வரலாம். ஹதீஸில் தெளிவாக பெருமானார் சொன்னாங்க, மதீனாவுடைய காய்ச்சலை யார் பொருட்படுத்திக் கொள்கிறாரோ அந்த காய்ச்சலானது அவருடைய பாவங்களை எல்லாம் அழித்து விடுன்னு சொன்னாங்க. அவருடைய பாவங்களை அழிச்சிடும். அதனால் மதீனாவில் போய் காய்ச்சல் வந்தால் அந்த காய்ச்சலை சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. அந்த பூமியில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த சிரமம் வந்தாலும் சரி, அந்த சிரமத்தை யாரிடமும் என்னங்க நாம் சொல்லக்கூடாது. ஆக அல்லாஹுடைய தூதர் வாழ்ந்த அந்த நகரம், அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிற அந்த நகரம், அந்த நகரத்திற்கு நாம் செல்கிற போது பெருமானாருடைய பிரியம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பிரதான கடமைகள் 3. பெருமானாருக்கு என்னங்க நாம் செய்ய வேண்டிய பிரதான கடமைகள் என்னங்க 3. முதலாவது என்ன, பெருமானாரை நாம் நேசிப்பது, மஹப்பத்து நபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நம்முடைய உயிரினும் மேலாக நேசிப்பது. அந் நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், நபி மூமின்களுக்கு அவர்களது உயிரை விட மேலானவர்கள். நம்முடைய மனைவி மக்களை விட, நம்முடைய சொந்த ஊரை விட, நம்முடைய சொத்து சுகங்களை விட அல்லாஹ்வுடைய தூதரனங்க நாம் நேசிக்க வேண்டும். இரண்டாவது, பெருமானாருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமாக அவர்கள் பேரில் செலவாத்து சொல்வது. குறைஞ்சது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலே ஒரு 10 தடவை செலவாத்து சொன்னால் ஒரு நாளைக்கு 50 செலவாத்துகள். ஆக அவர்கள் மீது அதிகமாக செலவாத்து சொல்வது. மூன்றாவது, பெருமானாருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை பெருமானாருடைய சுன்னத்துகளை பின்பற்றுவது. பெருமானாரை நேசிக்கிறதுக்கு அர்த்தம் என்ன? அவர்களது வாழ்க்கையை, அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறையை, அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கையை நாங்கள் பின்பற்றணும். எப்படி தொழுகைக்கு ஒரு இமாம் இருக்கிறாங்க, அந்த இமாம் என்ன செய்கிறாரோ அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அவர் நின்னா நாம் நிற்கிறோம், அவர் குனிஞ்சா நாம் குனிகிறோம், அவர் சஜிதாவுக்கு போனால் நாம் சஜிதாவுக்கு போகிறோம். அதே போல தான் முழு வாழ்க்கைக்கும் ஒரு இமாம், அந்த இமாம் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முழு வாழ்க்கைக்கும் ஒரு இமாம், அவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர். அவங்க என்ன சொன்னாங்களோ அதான் நம்முடைய ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நாம் எப்படி ஆடை அணியணும் அதை பெருமானார் சொல்லணும், அதைத்தான் நம்ம கேட்டாகணும். நாம் எப்படி முடி வைக்கணும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்கிறாங்களோ அப்படி தான் முடி வைக்கணும். நாம் எப்படி தாடி வைக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படி தான் நம்ம தாடி வைக்கணும். ஆக பெருமானாருடைய விஷயத்தில் நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது கடமை அவர்களது சுன்னத்துகளை பின்பற்றுவது. புனித மதீனாவிலே பெருமானாருடைய சுன்னத்துகளை நாம் கடைபிடிக்கணும். குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரௌலாவில் நீங்கள் சலாம் சொல்வதற்கு முன்னால் நம்முடைய தாடி சுன்னத்தான முறையில் இருக்கணும். தாடிங்கிறது ஏதோ பேருக்கு தெரிகிற மாதிரி ரெண்டு முடிகள் இருப்பதல்ல, ஏதோ ஒரு லைன் மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் என்னங்க தாடி கிடையாது. தாடினா குறைஞ்சது ஒரு பிடி இருக்கணும், ஒரு பிடி அளவுக்கு இருந்தால் அதற்கு பேர் தான் தாடியை தவிர சில முடிகள் இருப்பது அல்லது என்னங்க ஒரு லைன் ஒரு பிற மாதிரி என்னங்க வைத்துக் கொள்வது இவைகள் தாடி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் தாடியை நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? தாடியை வளருங்கள், மீசையை வெட்டுங்கள். மீசை வெட்டப்படணும், தாடி வளர்க்கப்படணும். எனவே நபிக்கு முன்னால் நாம் நிற்கும்போது தாடி இல்லாமல் நின்னால் நம்முடைய சலாமுக்கு அவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க? அது அவங்கள சங்கடப்படுத்தும், அவங்கள கஷ்டப்படுத்தும். அதனால் சுன்னத்துகளை எல்லாம் முறையாக இன்று முதல் கடைபிடித்தோமே ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நாம் செல்லக்கூடிய அந்த சலாமுக்கு பதில் சொல்வார்கள். எனவே புனிதமான அந்த மதீனமான நகரத்திற்கு செல்வதற்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முழுமையான எல்லா சுன்னத்துகளையும் அறிந்து அதை கடைபிடிக்க வேண்டும். மதீனமான நகரத்தில் இருக்கிற போது சில ஒழுக்கங்கள் என்னங்க நாம் கடைபிடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அது எனக்கு தொழுகைக்கு பிறகு எஞ்சிருக்கிற சில விஷயங்களை சொல்லி, அடுத்து பெண்களுக்கு ஒரு சில சட்டங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது, அதையும் சொல்லி இன்ஷா அல்லாஹ் முடித்து வைக்கப்படும். எல்லாம் அல்லாஹ் இந்த விஷயங்களை நாம் வந்து கேட்டோமோ, இந்த விஷயங்களை இந்த மஜ்லிஸில் நாம் கேட்டோமோ அனைத்தையும் பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்துடுவானாக. குறிப்பாக எந்தெந்த துவாக்களை கேட்டோமோ அந்த துவாக்களை மனனம் செய்து அதற்குரிய இடத்துல அழகான முறையில் அந்த துவாக்களை பயன்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ஆஹ்ருத் அவானான் அலமதுல்லாஹ் ரபி.